ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. அதில் 6வது அத்தியாயம் சித்திர தீபம்ல நேற்றைய வகுப்புல 151ல என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த சுசுப்தியில மாயா பீஜம் வந்து அனுபவிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை நமக்கு சுட்டி காட்டினார். ஏன்னா நாம வந்து மாயை அப்படின்னா ஏதோ வெளி இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனா அந்த மாயைக்கான உண்மையான விதை எங்க இருக்கு அப்படின்னா ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு. அதான் சுசுப்தி. சுசுப்தினா ஆழ்ந்த உறக்கம். அப்ப அந்த ஆழ்ந்த உறக்கத்துல மாயா பீஜம் வந்து அனுபவிக்கப்படுது. ஆனா நமக்கு அந்த இடத்துல தெரியாது, ஏன்னா நம்ம போய் விதைக்குள்ள ஒடுங்கிட்டோம். இப்போ விதைக்குள்ளே இருக்கிற பெரிய மரத்தை காட்டுங்க அப்படின்னா யாராலையும் காட்ட முடியாது இல்லையா. அது மாதிரி இப்போ நம்ம விதைக்குள்ளே போய் மனசு ஒடுங்கின உடனே உலகத்தை காட்ட முடியாது. அது அந்த விதை மாதிரி இந்த காரண சரீரம் நமக்கு இருக்குது. அந்த காரண சரீரத்துக்குள்ளே போய் நம்ம இரவு தூங்கும்போது அதில் போய் ஒடுங்கிடுறோம். அப்போ லயம் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும், அதாவது சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்படிங்கிற போது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்னு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அது அழித்தல் அப்படின்னா நமக்கு தெரியாம அழிஞ்சு போகுது அப்படிங்கிற அர்த்தத்துல தான் அதை எடுத்துக்கணுமே தவிர அது அப்படியே இல்லாமையே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இந்த உலகம் வந்து வந்து தான் போகுது, தோற்றம் தானே, அதனால வந்து வந்து போகும், இல்லாம போறது இல்லை. அழிஞ்சு போறதுங்கிறது அப்படியே நம்ம வந்து பார்க்கவே முடியாதா அப்படின்னு சொல்லக்கூடாது. லயம் அப்படின்னா சரியான தமிழ் வார்த்தை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒடுங்குதல் என்ற அர்த்தம். ஒடுங்குது, திருப்பி வெளிப்படுது. அப்படிதான் இரவு தூக்கத்துல நமக்கு மனசு வந்து லயம் ஆகுது. இப்ப நம்ம இன்றைக்கு 152வது ஸ்லோகம் பார்க்கலாம். ஜாக்ரத் ஸ்வப்ன ஜகத் தத்ர லீனம் பீஜ இவ த்ருமஹ தஸ்மாத் அக்ஷேஷ ஜகதோ வாசனாஸ்தத்ர சம்ஸ்திதாக. இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த ஆழ்ந்த உறக்கம் இருக்கு இல்லையா, சுசுப்தி நிலையில விழிப்பு உலகமோ கனவு உலகமோ அந்த ஒரு விதையில ஒடுங்கி இருக்கிற மரம் மாதிரி போய் ஒடுங்கிடுது. அதனால இந்த முழு உலக அனுபவத்தின் வாசனைகளும் அந்த காரண சரீரத்திலே இருக்கின்றன அப்படின்ட்டு இங்க புரிய வைக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அதாவது என்ன சொல்றார் இந்த 152வது ஸ்லோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சுசுப்தி அப்படிங்கிறது ஆழ்ந்த உறக்க நிலை. நம்ம வந்து நல்லா தூங்கும்போது நமக்கு இந்த விழிப்பு உலகமும் காணாம போயிடுது, கனவு உலகமும் காணாம போயிடுது. முதல்ல வந்து நம்ம தூங்க ஆரம்பிச்ச உடனே இந்த வெளி உலகம் விழிப்பு உலகம் மறைஞ்சிடும். அப்ப நம்ம யாரு என்ன எதுவும் தெரியாது நமக்கு. அப்புறம் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கனவு வரும், அந்த கனவுல வேற ஒரு உலகம், அங்க வந்து அந்த வாழ்க்கையை வாழ்வோம். அது எவ்வளவு நேரம் நடக்கும், எவ்வளவு வினாடிகள் நடந்தது, நிமிடங்கள் நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. கனவு காண்ற வரைக்கும் அந்த வாழ்க்கை உண்மை மாதிரி கனவு போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா தூங்குறோம் இல்லையா, தூக்கம் இன்னும் நல்லா டீப் ஸ்லீப் போயிடுவோம். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா விழிப்பு உலகமும் இருக்காது, கனவு உலகம் இருக்காது இல்லையா. அந்த நிலைக்கு பேர் தான் காரண சரீரம், காரண நிலை. அதுக்கு பேர் தான் லயம். அப்ப விழிப்பு உலகமும் இந்த கனவு உலகமும் அங்கு ஒரு விதையில் ஒடுங்கி இருக்கின்ற மரம் போல லயம் அடைந்து விடுகின்றன அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்போ நம்ம இந்த நிலை தான் அனுபவத்துக்கு கொண்டு வரோம். தினமும் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம காரண சரீரத்துக்குள்ளே போகிறோம், அந்த விதைக்குள்ளே போய் ஒடுங்கிக்கிறோம். அப்புறம் அந்த விதையிலேருந்து வெளியே வந்த உடனே மீண்டும் நமக்கு அந்த உலகம் தொடருது. இப்படியே நம்ம வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் வந்து ரெண்டு உலகம் பேசுது, விழிப்பு உலகம் கனவு உலகம். இந்த ரெண்டு உலகமும் நம்முடைய நனவு நிலையிலையும் கனவு நிலையிலையும் அனுபவிக்கப்படுது. அந்த இரண்டுக்கும் பொதுவான ஒரு காரண நிலை இருக்குது, அதுக்கு பேரு சுசுப்தி. இந்த ரெண்டுக்கும் பொதுவா அந்த சுசுப்தியில ரெண்டையுமே இல்லாம மறைச்சிக்குது. அப்ப இந்த இடத்துல லீனம் அப்படிங்கிற வார்த்தையில வந்து லயம் அப்படிங்கிற புரிதலுக்கு வந்துடணும். அதாவது ஜாக்ரத் ஸ்வப்னா ஜகத் தத்ர லீனம் அப்படிங்கிற வார்த்தை போடுறாரு இல்லையா, அந்த லீனம் என்றால் லயம் என்ற அர்த்தம். லயம்னா அழிந்து விட்டது என்று புரிந்து கொள்ளக்கூடாது, காரண நிலையில் ஒடுங்கி உள்ளது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படிங்க காரண நிலையில் ஒடுங்கி உள்ளது எனக்கு புரியலீங்களே அப்படின்னா, இப்ப சூரியன் வந்து நமக்கு கிழக்கு பக்கம் உதிக்குது, அப்ப நமக்கு வெளிச்சம் வருது. அதே நமக்கு மாலை நேரத்துல இரவு நேரத்துல சூரியன் வந்து மேற்கு பக்கம் மறைஞ்சிடுது. மறைஞ்ச உடனே சூரியனுடைய ஒளி எல்லாம் மறைஞ்சு போச்சா? சூரியனுடைய ஒளி பூரா அப்படியே இழுத்துக்கிட்டாரா உள்ள? கிடையாது. அந்த ஒளி நம்முடைய பார்வையிலிருந்து தற்காலிகமாக மறைஞ்சிடுச்சு. அதுக்காக சூரியன் இடத்துல இருக்கிற ஒளி இல்லாம போயிடுச்சா? அது எப்பவும் இருந்துகிட்டு தான் இருக்கும். சூரியனுடைய ஒளி வந்து என்றைக்குமே இருளாக மாறாது. ஆனா நமக்கு ஏன் இருளா மாறிடுச்சு? அது நம்ம சயின்ஸ் படி பூமி தன்னைத்தானே சுற்றுவதனால, நம்ம அந்த பக்கம் இருக்கிற சூரியனுக்கு இந்த பக்கம் வந்ததுனால நமக்கு இருள் வந்துருச்சு. அப்போ இது மாதிரி புரிஞ்சுக்கிட்டா எப்படி நமக்கு அந்த இருள் என்பது வந்து தற்காலிகமாக வந்து போகிற ஒரு நிலைதானே தவிர சூரியனுடைய ஒளி வந்து போவது கிடையாது என்பது போல, சுசுப்தியில் இந்த உலகம் ஒடுங்குகிறது, அது தற்காலிகமாக ஒடுங்கியிருக்கிறது, மீண்டும் அந்த உலகம் வெளிப்படும். அப்போ அதனால் நீங்கள் உள்ளே போய் ஒடுங்கிடுச்சு இனிமேல் வரவே வராதானா? அப்படி இல்லை, மீண்டும் வரும் உலகம். அப்போ மறுநாள் காலையில் விழித்து எழுந்த உடனே நமக்கு திருப்பி எல்லாரும் வந்துட்டாங்க, அதே நம்ம உறவுகள், அதே உத்தியோகம், எல்லாம் அப்படியே ஆஸ் யூஷுவல் அப்படியே நமக்கு லைஃப்ல வந்துடுது இல்லையா? அதை தான் இங்க சொல்றாரு பீஜ இவ திருமகா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பீஜ இவ திருமகானா, ஒரு அழகான ஆலமரம் இருக்கு, அந்த ஆலமரத்தினுடைய விதைக்குள்ள மிகப்பெரிய மரம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மிகப்பெரிய மரம் ஆலமரத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த விதைக்குள்ள, அப்படின்னா அதை பார்க்க முடியாது, அதனால அந்த மரமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த விதைக்குள்ள பெரிய மரம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு, அந்த விதை மரத்தை காட்டல அப்படிங்கிறதுக்காக மரமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி சுசுப்தியில நமக்கு உலகம் தெரியலங்கிறதுனால உலகமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப மீண்டும் நமக்கு உலகம் வந்து மறுநாள் காலையில விடிஞ்சு எழுந்த உடனே வெளியே வந்துடுது, நனவு உலகத்துக்கு வரும்போது வந்துடுது. அப்ப இது வாசனா நிலையான்னு கேட்டா, இங்கு வாசனை அப்படிங்கிறது வந்து முன் அனுபவங்களின் சூட்சம பதிவு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா வாசனா அப்படிங்கிற வார்த்தை இங்க போடுறாரு. பீஜ இவ திருமகா தஸ்மா தக்ஷேஷ ஜகதோ வாசனாஸ்தத்ர சம்சிதாக அப்படிங்கிற வார்த்தையை போடுறாரு. வாசனா அப்படிங்கிற வார்த்தை, வாசனைகள்னா பூர்வ சம்ஸ்காரங்கள் அப்படின்னு அப்படி அர்த்தத்தில் இதை எடுத்துக்கணும். அப்போ அந்த நிலையில இங்க வேதாந்தம் என்ன சொல்ல வருது? வாசனை அப்படிங்கிறது எப்படி பார்க்குது வேதாந்தம்? முன் அனுபவங்களின் பதிவு என்றுதான் பார்க்குது. இப்ப முன் அனுபவங்களின் பதிவு அப்படிங்கும்போது, இப்ப நீங்க முற்பிறவி அனுபவமானு கேட்கக்கூடாது. அதில் எல்லாமே இருக்கும், முற்பிறவி அனுபவம் இருக்கலாம், இந்த பிறவியில் இருக்கிற அனுபவங்கள் கூட தான் இருக்கும். அது எப்படி இந்த பிறவியில் அனுபவங்கள்லாம் ஏற்பட்டது? மனசு வந்து அதெல்லாம் பதிவு பண்ணி வச்சுக்குது, அதனால இந்த பிறவி அனுபவங்கள் எல்லாம் மனதுக்குள்ள இருக்கு. அப்போ அந்த மாதிரி நம்மளால உருவாக்கப்பட்ட மனோ விதைகள் நிறைய உள்ள இருக்கு, அதெல்லாம் வந்து என்ன பேர்? அதுதான் கர்ம விதைகள்னு பேர். அது எப்படிங்க பதிவாகுது? இப்போ நீங்க காலையில எழுந்த உடனே சைக்கிள் ஓட்ட போறீங்க, ஒரு எக்ஸசைஸ் பண்ண போறீங்க, அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? ஏற்கனவே அந்த பதிவு இருக்கிறதுனால நேராக சைக்கிள் ஏறி உட்காடுறீங்க, நீட்டாக சைக்கிள் ஓட்டிகிட்டு போக முடியுது. அப்போ எப்படிங்க சாத்தியம்? அந்த பதிவு ஏற்கனவே அந்த முன் அனுபவ பதிவு வந்து மனசுக்குள்ளே இருக்கு, அதனால் அதை அப்படியே எடுத்துக்குது மைண்டு, எடுத்து உடனே அதை ஆக்டிவேட் பண்ணிடுது. அப்போ உங்களுக்கு மறுநாள் அந்த விஷயம் வந்து புதுசாக கற்றுக்கிட்டு எல்லாம் செய்யணுங்கிறது கிடையாது. முதல் முதல் ஒரு விஷயத்தை நீங்கள் பழகும் போது தான் கற்றுக்கணும். சைக்கிளே ஓட்ட தெரியாத ஒரு சின்ன பையனுக்கு வந்து முதல் முதல்ல சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கும்போது அவனுக்கு அந்த சைக்கிள் ஓட்டுற டெக்னிக்கை வந்து ஃபஸ்ட்டு பழக்கி கொடுக்கணும். அப்போ அதை பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கீழே விழுந்து விழுந்து எழுந்திருப்பான். அப்புறம் அந்த நாக்கு அந்த டெக்னிக் அவனுக்கு புரிஞ்சு போச்சுன்னா அவன் ஈஸியாக அப்படியே ஒத்த காலில் ஓட்டிக்கிட்டு போகிற அளவுக்கெல்லாம் அவன் வித்தையெல்லாம் காட்டுவான் சைக்கிள்லேயே. அப்போ அந்த மாதிரியெல்லாம் எப்படி சாத்தியம்? அந்த மைண்டுக்குள்ளே அந்த பதிவாயிடுது, இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குது. அதை தான் இங்கே நம்ம எப்படி பார்க்கணும்னா முன் அனுபவங்களின் பதிவு என்று பார்க்கணும். அது பொதுவாகவே மனதனுடைய பழக்கம் தான், மனசு அப்படி தான் எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சுக்கும். அது நல்லதும் பதிவு பண்ணிக்கும், கெட்டதும் பதிவு பண்ணிக்கும். மெத்தட் அப்படி தான். இப்போ ஒரு ஒளி நாடா அப்படின்னு நம்ம அந்த காலத்துலலாம் டேப் ரெக்கார்டரில் வந்து கேசட்டு போட்டு ரெக்கார்ட் பண்ணுவோம். அப்போ நீங்கள் வந்து அதை பாட்டு பாடினாலும் பதிவு பண்ணும், பக்கத்தில் யாராவது சத்தமாக கத்தினாலும் பதிவு பண்ணும். அது நான் இசையை மட்டும்தான் பதிவு பண்ணுவேன், இறைச்சலை பதிவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லாது. அது காமனாக எல்லாத்தையும் பதிவு பண்ண மாதிரி அந்த காந்த நாடா வந்து அந்த காலத்தில் நம்ம கேசட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிட்டோம் இல்லையா, இப்போ தான் பென் ட்ரைவு, இப்போ வேறு மாதிரி நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம் பதிவு பண்ணுறதுக்கு. அப்போ இந்த பதிவுகளெல்லாம் நமக்கு எப்படி ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸில் பதிவாகுதோ அதே மாதிரி நம்ம இன்டர்னல் டிவைஸ் இருக்கு இல்லையா உள்ள, அதுதான் மைண்டு. அப்போ அந்த மைண்டில் அப்படியே பதிவாகும், அதுக்கு வேறு கர்ம விதைகள் என்று பெயர். அப்போ அது மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள பதிவாகிட்டே இருக்கும், அதுக்கெல்லாம் என்ன பேருன்னா அக்ஷேச ஜகதோ வாசனாகா. இந்த உலக அனுபவம் முழுவதுமே அந்த பதிவு நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, ஆனால் அதெல்லாம் சுசுப்தியில காரண நிலைக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு, தூங்கும்போது ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது மறுநாள் காலையில் எழுந்த உடனே ஞாபகத்துக்கு வந்துடுது, அது மறந்தே போகாது. ஏன்னா அது இல்லாமல் போயிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது லயமாகுது அப்படிங்கிற நிலையில் அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. அதுதான் நம்ம எப்படி சொல்கிறோன்னா, இப்போ மனிதன் கூட வந்து இந்த உடம்பு விட்டுட்டு போகிறான் அப்படின்னா நம்ம உறவு வந்து அழிஞ்சு போச்சான்னா அப்படியெல்லாம் அழியறது இல்லை. நாம் அப்படி இறந்துட்டாரோ அவர் போயிட்டாருங்க அப்படின்னு நினைக்கிறோம். உண்மை என்னென்னா, பஞ்சபூதத்தில் கலந்து பல பரிமாணங்களுக்கு அந்த உடம்பு போயிடுது, நமக்கு தெரியல, அவ்வளவுதான். எதுவுமே இங்கே அழிவுக்கு உட்பட்டுறது இல்லை, எல்லாமே ஒரு சைக்கிள். நான் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதாவது இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பு வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக பார்த்தாலும் அழியறது இல்லை, மென்டலி பார்த்தாலும் அழியறது இல்லை. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இங்கே அறிவு தேவைப்படுது. இப்போ எப்படி ஃபிசிக்கலாக எப்படி இங்கே அழியாமல் போகுது, எங்கள் இறந்தவரை கொண்டு போய் நான் மின்மயானத்தில் அப்படியே சாம்பல் பண்ணிட்டு வந்துட்டேனே, அப்புறம் அவர் அழிஞ்சு போலையான்னு கேட்டால், எங்கே அழிஞ்சார், அந்த சாம்பலை கொண்டு போய் கங்கையிலையோ காவிரியிலையோ கலந்து விட்டிங்கன்னா அந்த சாம்பல் என்ன ஆகுது, அப்படியே நீரில் போய் எங்கேயாவது ஒரு செடிக்கு போய் சேரும்போது செடி என்ன பண்ணுது, அதை ஒரு சத்து மாதிரி இழுத்துக்குது. அப்போ அந்த சாம்பல் சத்தை உள்ளே எடுத்து அந்த செடி வளரும்போது அதே இந்த மனித உடல் சாம்பலாக மாறி அந்த செடியினுடைய உடலில் போய் வேறு ஒரு பரிமாணத்துக்குள்ளே போகுது. அப்படி போய் தான் மாற்றங்களை நிகழ்த்திக்கிட்டே இருக்கும். அந்த உடல் ஐந்து பூதங்களுக்குள்ளே வர்ற விஷயங்கள் எதுவுமே மாறி மாறி செயல்படுமே தவிர அழிவுறதில்லை, அழிய முடியாது அப்படிங்கிறத நம்ம ஸ்தூல பரிமாணத்தில் பார்க்குற மாதிரி சூட்சம பரிமாணத்துலையும் மனசுக்குள்ளே அழியாமல் தான் அது இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் விழிச்ச உடனே மறுநாள் வந்து, நேற்றைக்கு நம்ம அந்த மனுஷனை போய் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தோமே, அவர் என்ன இன்னைக்கு வர சொல்லியிருந்தார் இல்லையா, நம்ம இன்னைக்கு போய் பார்த்துடலாம் அப்படின்னு நமக்கு எழுந்த உடனே ஞாபகத்து வருது. அவர் என்னமோ நேற்று தான் சொன்னார், நீங்கள் நாளைக்கு வாங்க நம்ம சந்திச்சிருவோம் அப்படின்ட்டு. அது நம்ம வந்து நைட்டு தூங்கும்போது காணாமல் போச்சு, அவரை சந்திக்கிறது எதுவுமே தெரியாது. ஆனால் பிடிஞ்சு எழுந்த உடனே நம்ம மைண்டுக்கு உடனே அந்த நினைவு வருதில்ல, அப்போ உலகம் மீண்டும் தோன்றுறதில்ல. அதுதான் இங்கே சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்படிங்கிற மூன்று விஷயங்கள், படைப்பு அனுபவம் லயமாகுவது தற்காலிகமாக ஒடுங்குவது என்று அர்த்தமா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த நிலையில உலகம் இல்லைதான், ஆனால் உலகத்தை மீண்டும் அந்த சுசிப்தி நிலையிலிருந்து நம்ம வெளிப்படுத்த முடியும். அதுக்கு தான் வாசனை விதைகள் அப்படின்னு பேர். அப்போ இதற்கு பேர் தான் காரண சரீரம். அப்போ இந்த காரண சரீரத்துக்கும் சாட்சியா ஒன்று இருக்குது இல்லையா, அதுதான் ஆத்மா. அப்போ இந்த ஆத்மா என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆத்மாங்கிறது தூய அறிவு. அந்த தூய அறிவு என்ன பண்ணுதுன்னா, மூன்று அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் விழிப்பு நிலையில் என்ன பண்ணாலும் அதுக்கு தெரியும். நீங்கள் விழிப்பு நிலையில் பண்ணிட்டு தூங்கும்போது கனவுக்கு போயிட்டீங்க, ஆனாலும் விழிப்பு நிலை உலகம் நீங்கள் மறந்துடலாம், ஆனால் கனவு நிலையில் நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதையும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் கனவு நிலை வந்து கடந்து நீங்கள் இன்னுமே ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டீங்க, விழிப்பு உலகமும் இல்லை கனவு உலகமும் இல்லை, அப்படியே ஒடுங்கிடுச்சு, அப்பவும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் ஆழ்ந்த உறக்கத்திலையும். அப்போ இந்த அவஸ்தாத்ரய சாட்சியா எது இருக்கிறதோ அது ஆத்மா, அது பிரம்மம், அது அறிவு அப்படின்னு இங்க வேதம் வந்து நமக்கு புரிய வைக்குது. அப்ப இதுக்கு என்ன ஒரு ஓமானம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் புத்தகங்கள் எல்லாம் எடுத்து படிக்கிறோம், நிறைய புத்தகங்கள் நம்ம கிட்ட இருக்கு, அதெல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணி இவ்வளவும் இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்க, அதை ஈஸியா ஒரு இடத்துல கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி தான் இன்னைக்கு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. இப்போ நீங்கள் வந்து ஒரு லைப்ரரிக்குள்ளே போகிறீங்க, அந்த லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான புத்தகங்கள் அடுக்கி வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு புத்தகத்துலேயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கும். ஆனால் அதை பூரா எடுத்து கம்ப்யூட்டருக்குள்ள ஹார்ட் டிஸ்கில் போட்டிங்கன்னா ஒட்டுமொத்த ஒரு என்சைக்ளோபீடியா அப்படியே அந்த லைப்ரரியே தூக்கி அந்த ஹார்ட் டிஸ்கில் போட்டு வச்சுக்கலாம், எப்போ வேணால் தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். அது ஃபிசிக்கலாக தான் இருக்கணும்னு ஏதாவது இருக்கா, நீங்கள் வந்து அந்த புக்கு மாதிரி இருந்தால் தான் எடுத்து படிப்பேன் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா? டெக்னாலஜி எப்படி இப்போ வந்திருக்கு, அது வந்து புக்காக இல்லை, உள்ள ஹார்ட் டிஸ்க்குள்ளே இருக்குது. வேணுங்கும்போது கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும் அதை நீங்கள் அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் அதை எடுத்து படிக்கலாமே. அந்த புக்கு நேமெல்லாம் நீங்கள் ஒரு டைட்டில் வரையா போட்டு வச்சுக்கலாமே கம்ப்யூட்டருக்குள்ளேயே, வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு இது வந்து ரிபுகீதை, இது நாரத பக்தி சூத்திரம் அப்படின்னு ஒரு 50 புக்கு உள்ளே போட்டு வச்சுட்டோம்னா எப்போ வேணாலும் நம்ம ரிபுகீதை எடுத்து படிக்கலாம், நாரத பக்தி சூத்திரம் எடுத்து படிக்கலாம். எப்படி சாத்தியமாச்சுங்க? எல்லாம் அந்த ஹார்ட் டிஸ்கில் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுவே நீங்கள் அந்த ஃபிசிக்கலாக அந்த ஹார்ட் காப்பியாக கையில் வச்சுக்கணும்னு ஏதாவது இருக்கா? நாட் நெசசரி. அப்போ அந்த மாதிரி மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டை வேணுங்கும்போது யூஸ் பண்ணுது, வேண்டாங்கும்போது அந்த ஸ்தூல உலகத்தை மறைச்சி சூக்ஷமாக தனக்குள்ளே ஒடுக்கி வச்சுக்குது. அப்போ அந்த நிலையில் அந்த மனசே போய் காரண சரீரத்தில் ஒடுங்கும்போது உலகமே அப்படியே ஒடுங்கிடுது. அப்போ இங்கே கனவு உலகமும் இல்லை, நனவு உலகமும் இல்லை. இப்படி தான் இங்கே வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் பதிவுகளில் அனுபவத்துக்கு வருவதும் போவதுமாக இருக்கு. இப்போ இன்னொரு ஓமானம் எடுத்துக்கலாமே, எப்படி எடுத்துக்கலாம் இது புரியுற மாதிரி அப்படின்னா, இப்போ மழைக்காலம் முடிஞ்சு போச்சு, மழை வந்து பெஞ்சு நின்றுடுச்சு. ஆனால் அந்த மழை நின்ன பிறகு நம்ம விதைகள் எல்லாம் தூவுறோம். விவசாயம் பண்ணுறவங்க வந்து விதைகள் எல்லாம் தூவி விடுறாங்க, ஏர் உழுது அந்த பூமியெல்லாம் உழுது விட்டு விதைகளை தூவி விடுறாங்க. இப்போ அந்த விதைகள் எல்லாம் அந்த பூமிக்குள்ளே அமைதியாக கிடக்குது, அதுக்கு எதுவுமே இறந்து போகாது அந்த விதையெல்லாம். மீண்டும் அதற்கு ஒரு மழை வந்து காற்று வந்து சூரிய ஒளி வந்த உடனே எல்லாம் துளிர் விட ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த பூமிக்குள்ளே விதைக்கப்பட்ட விதைகள் வந்து உறங்குது, அது வந்து இறந்து விடவில்லை, தற்காலிகமாக உறங்குது. அப்போ அந்த விதைகள் உறங்கி கொண்டிருக்கிற நிலையில நமக்கு என்றைக்கு தேவை இருக்கோ அது வெளிவரணும்னு ஒரு நியதி இருக்கும். அந்த நியதி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மழை வருது, ஈரப்படுது, சூரிய ஒளிப்படுது, காற்றுப்படுது, பஞ்சபூதங்களோட தொடர்பு ஏற்பட்ட உடனே அந்த விதையானது முளைக்க ஆரம்பிச்சு துளிர் விட ஆரம்பிச்சிருது. அப்போ இது மாதிரி சுசுப்தியிலையும் வாசனைகள் அமைதியாக உள்ளே உறங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய பூர்வ சம்ஸ்காரங்கள் வாசனைகள் அந்த ஆழ்ந்த உறக்கத்திலே காரண சரீரத்திலே காரண நிலையிலே உறங்கி கொண்டிருக்கிறது. நாம் விழித்தவுடன் அவைகள் மீண்டும் உலக அனுபவமாக நம்மிடத்திலிருந்து தான் வெளிப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல பார்க்க முடியுது. அப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப இந்த வாசனைகள் வந்து போறது மனதனுடைய பதிவு. ஆனா இந்த பதிவுகளால உங்களுக்கு நனவு உலகம் ஒரு மாதிரி வாழப்படுது, கனவு உலகம் ஒரு மாதிரி வாழப்படுது. ஆழ்ந்த உறக்கத்துல அந்த ரெண்டு வாழ்க்கையும் இல்லாம மனசு ஒடுக்கப்படுது. அப்ப இது மூன்றையும் ஒண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு அவஸ்தாத்ரய சாட்சி. அது ஆத்மா, அது மட்டும்தான் சத்தியம், இதெல்லாம் மனசு உருவாக்கிட்டு இருக்கிற தற்காலிக வாழ்க்கை, அவ்வளவுதான். அப்ப நீங்க இந்த இடத்துல எப்படி நீங்க அந்த உயர் பரிமாண நிலைய ஆத்மாவை அனுபவமாக்குறது, இந்த மனதில் இருக்கிற பதிவுகளை நம்ம ஒட்டுமொத்தமா நீக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா, அந்த வாசனைகளை நாம வந்து இப்போ தூங்கும்போது விட்டுடுறோம் இல்லையா, போய் ஒடுங்கிடுது. திருப்பி நம்ம விழிச்ச உடனே நம்முடைய பழைய பதிவுகள் வெளியே வந்துடுது. அப்ப இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள். நம்ம வாழ்க்கையில இந்த சின்ன பையனா குழந்தையா பிறந்த உடனே நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும், என்ன படிக்கணும், என்ன மாதிரி உத்தியோகத்துக்கு போகணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம மனசுல பதிவு ஆயிருக்கு. அந்த பதிவு படிதான் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்றோம். திட்டமிட்டு சில விஷயங்கள் நடக்குது, சில விஷயங்கள் நம்ம மீறி கூட நடக்குது. இப்படிதான் நம்ம வாழ்க்கையில நிகழ்வுகள் இருக்கு. ஆனா இது எல்லாம் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு, சிலது நடக்காம போகுது, எல்லாம் பதிவின் அடிப்படையில இருக்கு. ஆனா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற சாட்சி தான் உண்மையான அறிவு. அது இருக்கிறதுனால இதெல்லாம் அதுல சாட்சியினுடைய பிரதிபிம்பமான ஊடகத்துல பதிவு பண்ணப்பட்டு இப்படி விவகாரத்துக்குள்ள உண்மை மாதிரி இருப்பது போல நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நம்ம இந்த லெவல்ல புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்புறம் நம்ம இந்த நிகழ்வை எப்படி மாத்துறது, இந்த நிகழ்வுல கடந்து எப்படி நம்ம அந்த அறிவா நிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் அது தனித்தனி மெத்தட நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். இங்க வந்து இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த ஜாக்கிரத் அவஸ்தைங்கிறது எப்படின்னா, விழிப்பு மற்றும் கனவு உலகங்கள் சுசுப்தியில் காரண நிலையில் ஒடுங்குகின்றன. மரம் எப்படி விதையில் ஒடுங்கி இருக்கிறதோ அதுபோல இந்த உலகமானது மாயா பீஜம் என்கின்ற காரண சரீரத்திலே தற்காலிகமாக ஆழ்ந்த உறக்கத்திலே ஒடுங்கி இருக்கிறது. அந்த நிலையில் நம்முடைய வாசனைகள் எல்லாம் காரண நிலையில் தங்கி இருக்கின்றன. மீண்டும் நமக்கு விழிப்பு வந்தவுடனே நம்முடைய நனவு உலகம் வெளிப்பட்டு உலகமும் விவகாரத்துக்கு வந்து விடுகிறது. அப்போ நனவு உலகமாகட்டும், கனவு உலகமாகட்டும், ஆழ்ந்த உறக்கமாகட்டும், இந்த மூன்றையும் ஒரு சாட்சி பார்த்து கொண்டே இருக்கிறது. அது இந்த மூன்று நிலைகளாலும் பாதிக்கப்படுவதில்லை என்பதுதான் இங்க வேதாந்தம் சொல்லுகின்ற அருமையான விஷயம். அப்போ அந்த நிலை உண்மை நிலை, இதெல்லாம் வந்து போகின்ற தோற்ற நிலை. அதை வந்து உங்களுக்கு மாண்டூக்கிய உபநிடதத்துல மாண்டூக்கிய காரிகையில கௌடபாதர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அனாதி மாயையா சுப்தோ யதா ஜீவ பிரபுத்தியதே அஜம் அனித்ரம் அஸ்வப்னம் அத்வைதம் புத்தியதே தனா. என்ன சொல்றாருன்னா, அந்த ஆதியற்ற மாயையால் உறங்கி கொண்டிருக்கின்ற ஜீவன் விழித்து எழுகின்ற பொழுது பிறப்பற்ற நித்ரையற்ற கனவற்ற அத்வைத பிரம்மத்தை உணர்கிறான் அப்படின்ட்டு கௌடபாதருடைய மாண்டூக்க காரிகை. ரொம்ப அருமையான ஒரு நூல் அது. அதுல இந்த ஸ்லோகம் வருது. அப்ப என்ன நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ மாயைங்கிற ஒரு விதைக்குள்ள நம்முடைய சம்ஸ்காரங்கள் வாசனைகள் எல்லாம் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. அதுக்கு பேர் தான் காரண சரீரம், சஞ்சித கர்மா. அது இன்றைக்கு நேற்றுங்கிற பதிவு இல்லை, இந்த பிறவியிலேயே நம்ம பிறந்ததுலேருந்து எடுத்துக்கொண்ட பதிவுகள், இதுக்கு முற்பிறவிகளில் இருக்கிற பதிவுகள் எல்லாமே அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த பதிவுகள் அதுக்குள்ள இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்கும் போதும் அந்த பதிவுகளை எடுத்துக்கிட்டு போய் அந்த காரண சரீரத்துக்குள்ள தற்காலிகமா ஒடுக்கி வச்சுக்கிறோம். மறுநாள் காலையில நம்ம விடியும் போது அந்த காரண சரீரத்தை வந்து அந்த பதிவுகளை எடுத்துக்கிட்டு வந்துடுறோம். நடைமுறைக்கு கொண்டு வருவதும் உள்ள கொண்டு போய் ஒடுக்குவதும் அந்த மனதின் அடிப்படையில, தற்காலிகமாக இருக்கின்ற மனதின் அடிப்படையில அந்த சம்பவங்கள் நமக்கு நிகழுது. இப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நான் கனவு காணும் போது என்னுடைய வாழ்க்கையில நடக்காத விஷயங்கள்லாம் நடக்குதுங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நனவு நிலையில் அப்படி எனக்கு ஒரு அனுபவமே இல்லை. நிறைய பேர் என்ன சொல்றீங்க, நனவு நிலை அனுபவம் தானே கனவா வருது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு நனவு நிலையில அந்த மாதிரி ஒரு அனுபவம் நான் பிறந்ததுலேருந்து அனுபவிக்கவே இல்லை, ஆனா என்னுடைய கனவுல அந்த மாதிரி ஒரு கனவு வருது, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டால், அதுதான் இந்த காரண சரீரத்துல போய் மனசு தற்காலிகமாக லயமாகிட்டு வெளியே வரும்போது அந்த பழைய பதிவுகளும் சில நேரங்களில் எடுத்துட்டு வரும். அப்போ அது கனவுல காணப்படும். அப்புறம் நம்முடைய வாழ்க்கையிலும் சில பழைய பதிவுகள் தேவைப்படுற நேரத்துல வந்து சில அனுபவங்களை உண்டு பண்ணும். இப்படிதான் நம்ம வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம சஞ்சீத கர்மாக்குள்ள தூங்கும் போதும் போறோம், இந்த உடம்பை விட்ட பிறகும் போறோம். ஏன் அப்படின்னா, இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இருக்கிறது மனசுதான், தற்காலிகமா இந்த உடம்பை விட்டுட்டு போய் அந்த அவ்யக்த நிலையாகிய காரண சரீரத்துல ஒடுங்கிறதும் மனசுதான், நிரந்தரமா இந்த உடம்பை விட்டுட்டு போய் அதே காரண சரீரத்துல ஒடுங்கிறதும் இதே மனசுதான். இப்ப புரியும் நினைக்கிறேன். மரணம் யாருக்கு? இந்த உடம்புக்கு தான். மனசு வந்து தற்காலிகமாக என்ன பண்ணுது, இந்த உடம்போட உறவாடுது. அப்போ இந்த உடம்பை வச்சுக்கிட்டு சில விஷயங்களை பண்ணி முடிக்குது. அப்புறம் இந்த உடம்பு அதுக்கு உபயோகப்படாத ஒரு சூழ்நிலை வருது, டேமேஜ் ஆகுது, உடம்பு நாளடைவில் பழுதாகுது. அப்போ பழுதான உடனே இனிமேல் இந்த உடம்பை வச்சு நான் எதையும் செய்ய முடியாது. அப்போ இந்த மனசு என்ன பண்ணுது, மீண்டும் தன்னுடைய காரண சரீரத்துக்குள்ளே ஒடுங்கிடுது. உடம்பு டேமேஜ் ஆன உடனே அவ்யக்த நிலையாகிய அந்த விதைக்குள்ளே போய் மீண்டும் ஒடுங்கிடுது. அதுக்குள்ளே ஒடுங்கினாலும் அதனுடைய பதிவுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் மனம், புத்தி, அகங்காரம் அப்படிங்கிற சம்ஸ்காரங்கள், வாசனைகள் எடுத்துட்டு போகுது. அதை கொண்டு போய் அங்கே வச்சிருக்கு. அடுத்த உடம்பு தேர்ந்தெடுக்கு. இப்படிதான் பிறவி சக்கரம் வருது அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போ இந்த இடத்துல ஆசிரியர் என்ன சொல்ல வர்றாரு, வித்யாரண்யர், அப்படின்னா சுசுப்தியில உலகம் வந்து அழிவதில்லை, தற்காலிகமாக ஒடுங்குகிறது. அது போலவே மனதின் வாசனைகள் அழிவதில்லை, தற்காலிகமாக காரண நிலையில் ஒடுங்கியுள்ளது. அதனால் விழித்தவுடன் அதே உலக அனுபவம் மீண்டும் தோன்றுகிறது. ஆனால் வேதாந்த சாதகனாகிய உங்களுக்கு கவனம் இங்கேயே நிற்கக்கூடாது. ஏனென்றால் வாசனைகளும் மாறுகின்றன, காரண சரீரமும் மாறும் நிலையை சார்ந்து உள்ளது. எனவே விசாரணை உங்களுக்கு எப்படி திருப்பப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ விழிப்பு, கனவு, சுசுப்தி ஆகிய மூன்று நிலைகளும் வந்து வந்து போகின்றன. மூன்று நிலைகளும் இந்த அவஸ்தைக்கு காரணமான ஒன்று மாறாமல் இருக்கிறதே, அது எது என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ இங்கே வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், இந்த மனித பிறவியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நனவு உலகத்தில் ஒரு வாழ்க்கை, கனவு உலகத்தில் ஒரு வாழ்க்கை, ஆழ்ந்த உறக்கத்தில் வாழ்க்கையே இல்லை. அப்போ இந்த மூன்று அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் வந்து போகுது. ஆனால் அவற்றின் வருகை போக்குக்கு சாட்சியாக மாறாமல் எது இருக்கோ அதுதான் பிரம்மம். அதை தான் மணிவாசக பெருமான் திருவாசகத்துல பாடுறாரு, போக்கும் வரவும் இல்லா புண்ணியனே, போக்கும் வரவும் இல்லா. ஏன்னா அவனிடத்துல இங்க வருவதும் இல்லை போவதும் இல்லை, அவன் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இங்க வருவதும் போவதெல்லாம் மைண்டு தான். அதனால அந்த இறைத்தன்மை என்பது எப்போதும் எதிலும் சம்பந்தப்படாமல் சதா சாட்சியாக அந்த அறிவிலே அனைத்தையும் அறிந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அது எதனோடும் சம்பந்தப்படுவதில்லை அப்படிங்கறதுதான் நம்ம இந்த வேதாந்த சாஸ்திரத்துல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்ப மேலும் 153 என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். யா புத்தி வாசனாஸ்தாசு சைத்தன்யம் பிரதிபிம்பதி மேக காசவதஸ் பஸ்டதஸ் சிதாபாசோ அனுமீயதாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை போடுறாரு அருமையா. என்ன சொல்றாருன்னா, புத்தியின் வாசனைகளிலே தூய சைத்தன்யம் பிரதிபலிக்குது. அது எப்படின்னா, மேகத்துல பிரதிபலிக்கின்ற ஆகாயம் வந்து எப்படி தெளிவில்லாம தோன்றுதோ அது மாதிரி அந்த சைத்தன்யத்தின் பிரதிபலிப்பான சிதாபாசத்தை நாம் இவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அதாவது எப்படி நாம் ஏற்கனவே இதெல்லாம் நான் உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன், அதாவது அந்த தூய அறிவு, அந்த சைத்தன்யம் வந்து ஒரு சூரியன் மாதிரி இருக்கு. அதனிடத்துல இருந்து ஒரு அறிவு பிரகாசம் எப்பொழுதும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கு, அது எதனாலும் தடுக்க முடியாது. இப்ப சூரியனுடைய ஒளியை வந்து எதனாலும் தடுக்க முடியாது. அந்த தடுப்பு வந்து தற்காலிகமாக வந்து போகலாம், ஆனால் அந்த ஒளியானது அந்த தடுப்புனால பாதிக்கப்படாது. அது மாதிரி இங்கே அறிவு வந்து தன்னுடைய சுயம் பிரகாச ஒளியை எப்போதும் பாய்ச்சி கொண்டே இருக்கு. எல்லா பக்கமும் அந்த ஒளி, அறிவு ஒளி பிரகாசித்து கொண்டே இருக்கு. அது என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு ஊடகத்தின் வழியாகி இந்த உடல்கள் வழியாக பட்டு பிரதிபிம்பிக்குது. அதுல ஒரு அறிவு தாவரத்திலையும் படுது, பூச்சிகள்ல பறவைகள்ல மிருகங்கள்லன்னு பட்டு மனிதன்லையும் படும்போது மனித அறிவுல புத்திங்கிற ஒரு பிரத்யேக தன்மை இருக்கு. அதாவது நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய ஒரு பகுத்தறிவு வளர்ந்துருக்கு மனிதனுடைய இந்த ஹார்ட்வேர் டிவைஸ்ல, இந்த பாடியில. அப்ப அதனால இந்த புத்தி வாசனா அப்படிங்கிறது இங்க போடுறாரு. சுசுப்தியில உலக வாசனைகள் ஒடுங்கி இருப்பதா போன ஸ்லோகத்துல சொன்னார் இல்லையா. இப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த புத்தி வாசனை அப்படிங்கிறது அந்த சூட்சம சரீரத்தினுடைய ஒரு அறிவு கருவி. தற்காலிகமா மனசானது போய் அந்த காரண சரீரத்துல லயமாகி ஒடுங்கி இருக்கு, லீனமாகி இருக்கு. ஆனா அது நனவு நிலைக்கு வரும்போது இந்த உலகத்தை விவகாரம் பண்ணுது. அது எப்படி பண்ணிச்சு? ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட மனதின் பதிவுகளை எடுத்து கையால கத்துக்கிட்டு வச்சிருக்கு. புத்தியுடைய சிறப்பு அதுதான். அதனால அது ஒரு அறிவு கருவி. அந்த அறிவு கருவி வந்து தற்காலிகமா காரண சரீரத்தோட ஒடுங்கியிருக்கும், வெளிப்படும் போது அது தன்னுடைய விவகாரத்தை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த வியாபகாரிக சத்தியம் என்பது அந்த புத்தியும் மனசும் விவகாரத்துக்கு வர்றதுனால வருது. ஆனா அது விவகாரத்துக்கு வரலன்னா நம்முடைய உண்மை நிலை என்ன? பாரமார்த்திக சத்தியம். பாரமார்த்திக சத்தியம்னா அங்க படைப்பே இல்லை, அந்த அறிவு மாத்திரம்தான் இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு நிலை. அப்ப அந்த நிலையும் நம்ம இங்க புரிஞ்சுக்கணுங்கிறத இந்த இடத்துல இப்படி அடிப்படை விஷயங்களை சொல்லி புரிய வைக்க பாக்குறாங்க மகான்கள் அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். அப்ப இங்க தாசு சைத்தன்யம் பிரதிபிம்பத்திங்கிற வார்த்தையை போடுறாரு இல்லையா. அது என்ன காரணம்னா, சிதாபாச சித்தாந்தத்தின் ஒரு முக்கிய வாக்கியமாக இதை பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தூய சைத்தன்யம் வந்து எப்போதும் மாறுவது கிடையாது, ஆனால் புத்தி என்ற அந்த சூட்சும உபாதியிலே அது பிரதிபலிப்பது போல தோன்றுவதனால அந்த பிரதிபலிப்பே சிதாபாசனாக இருப்பதனால சித்து ஆபாசன் அப்படின்னா அந்த அறிவினுடைய போலி அப்படின்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சித்தாபாசன் அப்படின்னா சித்துங்கிறது அறிவு, ஆபாசம்னா அது போலியாக பிரதிபிம்பிக்குது. அப்ப அந்த நிலையில நமக்கு அந்த உண்மையான அறிவே வந்து இங்க வேலை செய்யற மாதிரி, ஏதோ விவகாரம் பண்ற மாதிரி தெரியுது. சித் சைத்தன்யம், அந்த ஆபாசம் என்பது தோற்றம். அப்ப அதனால இங்க சிதாபாசன் என்ன பண்ணுது, புத்தியில் பிரதிபலிக்கின்ற சைத்தன்யத்தின் ஒரு தோற்றமாகவே தன்னை நான் அறிவேன் என்று அனுபவிக்கின்ற ஒரு ஜீவனாக அது தன்னை மாற்றிக்கொள்கிறது. அந்த புத்தி என்ன பண்ணுதுன்னா, அந்த சுயம்பிரகாச அறிவை தன்னிடத்துல பிரகாசிக்க ஆரம்பிச்ச உடனே நான் தான் அது அப்படிங்கிற தன் நிலையை உணர உடனே அது ஏதோ தனக்கு தனித்துவமான ஒரு நிலை என்பதாக இந்த புத்தி புரிஞ்சுக்குது. அதனுடைய பிரதிபிம்பம் தான் இங்க பிரதிபிம்பிக்குதுன்னு புரிஞ்சிக்காம இந்த உடலையும் மனதையும் சார்ந்து நான் தான் இப்படி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்டு வந்து மாத்தி புரிஞ்சுக்கிறதுனால நமக்கு ஜீவிதம் வந்துடுது அப்படிங்கிற விஷயமும் இங்க புரிய வைக்கிறாரு. அப்ப அடுத்த ஒரு விஷயம் சொல்றாரு இல்லையா, மேகா காசவத் அப்படிங்கிற வார்த்தையை போடுறாரு. அதாவது மேகம் என்பது ஒரு அழகானது, அது அப்படியே கடந்து போகுது, வானத்துல அப்படியே மிதந்து போகுது. அப்படி மேகம் வந்து ஒரு மேகம் இன்னொரு மேகம் அப்படியே மோதி நகர்ந்து அப்படியே போவதெல்லாம் பாத்தீங்கன்னா பனிமூட்டம் தான் அது. ஆனா நமக்கு பாக்குறதுக்கு அப்படியே அது ஜடப்பொருள் மாதிரி தோன்றும், அப்படியே ஒன்னோட ஒண்ணு போகிற மாதிரி மோதுற மாதிரி எல்லாம் தெரியும். அப்ப அது மாதிரி இங்க வந்து அந்த ஆகாயம் எப்படி வந்து மறைந்து போகுதோ அது மாதிரி இங்க தூய சைத்தன்யம் வந்து இந்த புத்திக்குள்ள அப்படியே பட்டு பிரதிபிம்பித்து அப்படியே கடந்து போகுது. அதை வச்சுக்கிட்டு நாம என்ன நினைக்கிறோம்னா, ஏதோ இது தன்னுடைய தனிப்பட்ட ஒரு அறிவு என்பது போல புத்தி வந்து அபிமானிக்குது. அந்த அறிவு வந்து அபிமானிக்குது. அததான் இங்க சொல்ற அஷ்டபஷ்டா. அஷ்டபஷ்டான்னா இந்த பிரதிபலிப்பு முழுமையானது கிடையாது, புத்தி ஒரு வரையறுக்கப்பட்ட உபாதி என்பதனால அந்த எல்லையற்ற சைத்தன்யம் வந்து இந்த பர்டிகுலர் புத்தியில பட்டு பிரகாசிக்கும் போது அந்த புத்தியினுடைய வரம்புக்கு உட்பட்டு தான் பிரகாசிக்க முடியும் என்பதையும் இங்க நிரூபணம் செய்யறாரு. அப்ப இந்த இடம் வந்து நமக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட நிரூபணம் பண்ணுது. என்ன மாதிரி பாயிண்ட் அப்படின்னா, இப்போ அந்த சைத்தன்யம் வந்து ஒரு அறிவுன்னு நமக்கு புரிஞ்சு போச்சு. இந்த வேதாந்த சாஸ்திரத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், அந்த சைத்தன்யம் என்பது ஒரு அறிவு. அப்ப அந்த அறிவு வந்து பட்டு பிரதிபிம்பிக்கின்ற ஊடகம் இங்க பல்வேறு உடல்கள்ல இருக்கு. ஒவ்வொரு உடலுக்குள்ளும் அந்த அறிவு பட்டு பிரதிபிம்பிக்கும் போது வெளிப்படுகின்ற பிரகாசம் வேணா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. என்ன மாதிரி பிரகாசம் குறையுது? தாவரத்துல ஒரு அறிவு மட்டும்தான் இருக்கு, புழுப்பூச்சியில இரண்டு அறிவு வெளிப்படுது. அந்த பிரகாசத்துக்கு நம்ம அறிவுன்னு பேர் வச்சிருக்கோம், நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த கான்சியஸ்னஸ் வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஒரு அறிவு அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கோம். அதனால ஒரு அறிவு, இரு அறிவு, மூன்று அறிவுன்னு சொல்றோம். அது எந்த அடிப்படையில பிரகாசிக்குது? புலன்கள் அடிப்படையில. பட்டு பிரதிபிம்பிக்கும் போது அந்த ஊடகம் எந்த அளவுக்கு தெளிவா இருக்கோ அந்த அளவுக்கு தெளிவா பிரைட்னஸ் வெளிப்படும் இல்லையா. அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுக்கணும், இப்போ கண்ணாடி வந்து கொஞ்சம் மங்கலாக இருந்தால் ஓரளவுக்கு பிரைட்னஸ் வரும், கொஞ்சம் நல்லா தொடச்சி வச்சுருந்தீங்கன்னா இன்னும் ஓரளவுக்கு நல்லா பிரைட்னஸ் வரும், இன்னுமே நல்லா சோப்பெல்லாம் போட்டு நீட்டாக கழுவி அப்படியே கண்ணாடி கிளியராக பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஃபுல் பிரைட்னஸ் வரும். அப்போ அந்த பிரைட்னஸ்னுடைய வித்தியாசம் வந்து எதனால் மாறுபடுது, அந்த கண்ணாடியின் மேல் இருக்கின்ற அழுக்கு அல்லது புகை மூட்டம் இது மாதிரி தடைகள், ஏதேனும் ஒரு சின்ன சின்ன தடைகள், தூசி இப்படியெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த முழுமையான பிரதிபிம்பம் வந்து அதில் தோன்ற முடியாமல் அந்த கண்ணாடி பாதிக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி இந்த அறிவு வந்து முழுமையாக பிரதிபிம்பிக்க முடியாத மாதிரி ஊடகங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு ஊடகங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் தாவரத்துலேயும் அது பெருசாக வெளிப்படுத்த முடியல, புழு பூச்சியிலும் வெளிப்படுத்த முடியல, அப்படியே அப்டேட் ஆகி மனிதனில் வரும்போது அது வெளிப்படுத்த முடிஞ்சாலும் அந்த அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மனிதன் உருவாக்கி கொள்வதில்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிய வைக்கிறார். ஏன்னா இங்கே வந்து மனித புத்தியில் அந்த அறிவு பிரகாசிக்கிற இந்த நிலைப்பாடை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம நல்லா அது வந்து பியூராக பிரகாசிக்கணும், அதனுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த் அப்படியே அந்த கான்சியஸ்னஸ் அப்படியே மூலமாக வெளிப்படணும் அப்படின்னா நான் மைண்ட் லெவலில் எவ்வளோ பியூர் ஆகணும், அதாவது அந்த கண்ணாடி எந்த அளவுக்கு கிளீனாக துடைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி உள்வாங்கிக்கிங்க. ஏன் இந்த பாயிண்ட் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த மைண்டினுடைய பியூரிஃபிகேஷன் தான் அந்த கான்சியஸ்னஸ்னுடைய ரிஃப்ளெக்ஷனில் கிளியாரிட்டி வரும். அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு திருநாவுக்கரசர் மாதிரி, திருஞான சம்பந்தர் மாதிரி, மாணிக்க வாசகர் மாதிரி, இன்னும் எத்தனை மகான்கள் வந்தாங்க இந்த பூமியில், அதாவது நாயன்மார்கள் மாதிரி ஆழ்வார்கள், அது மாதிரி இன்னும் பண்டைய ரிஷிகள் அப்படியே நம்ம பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம், நாரதர், கௌதம முனிவர், அவர் இவரும் நிறைய முனிகள் ரிஷிகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இவங்கெல்லாம் எப்படி இப்படி பிரகாசிச்சாங்க, அந்த மைண்டினுடைய பியூரிஃபிகேஷன் அந்த அளவுக்கு தெளிவாக இருந்த உடனே அந்த அறிவு பட்டு அப்படி பிரைட்டாக வெளியே வருது பாருங்க. அவங்கக்குள்ள இருந்து அந்த வெளிப்படுற அந்த விஷயம்தாங்க அறிவினுடைய பிரகாசம், அதுதான் ரியல் கான்சியஸ்னஸ். அதாவது அந்த கான்சியஸ்னஸ் பட்டு பிரதிபிம்பிக்கின்ற ஊடகம் இதற்காக உபயோகப்படுது. அப்போ இங்கே நம்ம இந்த உண்மையாக இந்த ஊடகம் அதுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கு. நாம போய் எங்கேயோ ஒடுங்குறது மாதிரி, இங்க கிதில் போய் தூக்கத்துல ஒடுங்குற மாதிரி தியானத்துல போய் ஒடுங்கிக்க கூடாது. நிறைய பேர் அது புரியாம அந்த தியானத்துல போய் போய் ஒடுங்கிக்கிறாங்க. மெயினா இந்த தியான கான்செப்ட் எல்லாம் யாரு கத்துக் கொடுக்குறாங்கன்னா அந்த புத்த மதத்தை சேர்ந்தவங்க தான் கத்துக் கொடுப்பாங்க. மெடிடேஷன் டெக்னிக் பூரா புத்த மதத்துல தான் சொல்லி கொடுப்பாங்க. விபாசனான ஒரு பயிற்சி முறை, அங்க போயிட்டு அப்படியே மனசு அவ்வளவு சைலன்ஸ் ஆயிடுதுங்க, அருமையாயிடுது, நம்ம இருக்கிற இடமே தெரியல அப்படிங்கிறாங்க. சரி, அந்த இருக்கிற இடமே தெரியல, அப்படியே சைலன்ஸ் ஆயிடுது. அதை தானே தூக்கத்திலையும் பண்ணீங்க, தூக்கத்திலையும் நீங்க இருக்கிற இடம் தெரியல, தியானத்திலும் நீங்க இருக்கிற இடம் தெரியல, அப்ப ரெண்டும் ஒன்று தானே. அங்க தியானம் பண்றேன்னு அங்கேயும் தூங்குறீங்க, இங்க நான் தூங்குறேன்ட்டு இங்கேயும் தூங்குறீங்க. ஆக மொத்தத்துல உங்களுக்கு வந்து உங்களை தெரிஞ்சுக்கவே முடியல அந்த இடத்துல. ஆனா இங்க வந்து அத்வைத வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, உண்மையான அறிவு கான்சியஸ்னஸ்ங்கிறது உங்களுடைய சுய இருப்புல விழிப்புல இருக்கிறது, தூங்கிட்டு இருக்கிறது இல்லை, அல்லது உங்களை மறந்து இருக்கிறது இல்லை, உங்களுடைய அஜ்ஞானத்தில் இருக்கிறது இல்லை. அப்போ இந்த இடம் வந்து என்ன புரியணும், மைண்டு பியூரிஃபிகேஷன் தான் நடக்கணுமே தவிர மைண்டே இல்லாமல் பண்ண முடியாது. அந்த அறிவு பிரதிபிம்பிக்கிற ஒரு ஊடகம் இது. இந்த ஊடகத்தை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கண்ணாடி மேலே துணியை போட்டு மூடிட்டீங்கன்னா எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ கண்ணாடி மேலே துணி போட்டு மூடுறது யார் தப்பு, நம்ம தப்பு, அந்த வெளிச்சம் வராமல் அதை தடுக்கிறோம். அது மாதிரி இங்கே நம்ம ஏகப்பட்ட விவகாரங்களை உள்வாங்கி தடுக்கிறோம். ஒன்று இல்லைன்னா ஒரே அடியா ஆஃப் பண்றோம், அதாவது இதுல எதுவுமே ஏற்றி வைக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், இந்த மைண்டையே ஆஃப் பண்ணிடுறோம். அப்போ என்ன ஆகிடும், மைண்ட் ஆஃப் பண்ணிட்டா நீங்க வந்து இந்த மைண்டு தான் உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் மனித அறிவுல வந்து புத்தியா பிரகாசிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது உருவாக்கி கொடுத்துருக்கு. ஆனா இங்கே வந்து நீங்க ஜடப்பொருள் மாதிரி மாற ஆசைப்படுறீங்க. இப்ப கல்லு மண்ணெல்லாம் மைண்டை வச்சுக்கிட்டு ஏதாவது வேலை செய்தா, கல்லு மண்ணுக்கெல்லாம் மைண்டே கிடையாது, அது பாட்டு டம்மி மாதிரி கிடக்கும். அதனால் அது என்ன முக்தி அடைஞ்சிடுச்சா, மோட்சம் அடைஞ்சிடுச்சா, பிரம்மம் ஆயிடுச்சா, ஆகாது. ஏன், அதுக்கு மைண்ட் இல்லையே, ஆகணுமில்ல, நம்முடைய கான்செப்ட் அதானே, மைண்ட் இல்லைன்னா நம்ம அறிவு, மைண்ட் இருந்துட்டா நம்ம அறிவாக இருக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். விஷயம் என்னன்னா மைண்டை வந்து அறிவாக மாற்றுறது தான் விஷயம், மைண்டு இல்லாமல் பண்ணுறது இல்லை விஷயம். அதாவது அந்த சூரியன் வந்து கண்ணாடியில் இல்லவே இல்லை, நீங்க சூரியனை பார்த்து கண்ணாடியை திருப்பின உடனே அந்த சூரியன் கண்ணாடியில பட்டு பிரதிபிம்பிக்கும் போது அப்படியே பிரைட்னஸ் வெளிப்படுது பாருங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க உருவாக்கணுங்கிற நாள் எப்படி உருவாக்கணும், வீட்டுல சும்மா வச்சிருக்கீங்க கண்ணாடியில, அதுல இருந்து ஒரு வெளிச்சமும் வரல, அதை எடுத்துக்கிட்டு போய் ரோட்ல நின்று அந்த சூரியனை பார்த்து காட்டுறீங்க, பயங்கரமான பிரைட்னஸ் அப்படியே அந்த சூரிய ஒளி அந்த கண்ணாடியில பட்டு வெளியே பிரதிபிம்பிக்குது, அப்படியே கண்ணு கூசுது, கண்ணாடியில உங்களால பார்க்க முடியல, நேரடி சூரியனை பார்த்த மாதிரியே கண்ணு கூசுது, அப்படி ஒரு பிரைட்னஸ் வருது. எப்படி நடந்ததுங்க? அந்த சூரியனை பார்த்து கண்ணாடியை திருப்பினதுனால நடந்ததா? இப்ப கண்ணாடியும் சூரியனும் ஒன்று மாதிரி தெரியுதா? டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும், நான் ரொம்ப டெப்தான சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கேன். இப்ப இந்த கண்ணாடியும் சூரியனும் ஒரே மாதிரி, அங்க இருக்கிற சூரியன் உங்க கைக்கே வந்துட்ட மாதிரி இருக்கு, கண்ணாடிக்குள்ளேயே வந்துட்ட மாதிரி இருக்கு, கண்ணாடியிலிருந்தே சூரிய வெளிச்சம் வெளிவர்ற மாதிரி இருக்கு. ஆனா உண்மை என்ன? இது ரிஃப்ளெக்ஷன் தான், அது ரியல். பட் ரியலா இருக்கிறது ரிஃப்ளெக்ஷன்லயே இவ்வளவு பவர் கொடுக்குது பாருங்க, அப்படியே அதை பிரதிபிம்பிக்கிற சூரிய ஒளியானது அப்படியே அவுட்புட்டை கொடுக்குது. அப்ப சூரியன் எவ்வளவு பிரகாசமாக இந்த பூமியை நோக்கி தன்னுடைய ஒளிக்கதிர்களை வீசுகிறதோ அதே வீசுற தன்மையை இந்த கண்ணாடியும் பெற்றுக்கொண்டு அதே ஒளித்தன்மையை வெளிப்படுத்தும் போது, அந்த கண்ணாடியை நான் அப்படியே திருப்பி வீட்டுக்கிட்ட உள்ள இருக்கிற ஒரு இருண்ட அறையில காட்டுறேன், அந்த ரூம் பூரா வெளிச்சம் வந்துருச்சுங்க, அவ்வளவு அருமையா இருக்கு. எங்கிருந்து அந்த வெளிச்சம்? டியூப்லைட் போட்டேனா? இல்ல, அந்த சூரிய ஒளியை வாங்கி அந்த ரூம்குள்ள பாய்ச்சினேன், அப்போ அப்படியே ரூம்குள்ள இருக்கிற எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. அது மாதிரி இங்க வந்து அந்த சுய அறிவை வாங்கி நீங்க பிரகாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்க தான் அகத்தியர், நீங்க தான் திருமூலர், நீங்க தான் மாணிக்க வாசகர், நீங்க தான் எல்லா மகான்களும், இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை மகான்களும் நீங்க தான். அப்ப அப்படிதான் இந்த சுய அறிவு வெளிப்பட விரும்புது, அப்படிதான் இங்க உண்மையான கான்சியஸ்னஸ் இருக்கு. நீங்க எங்கேயோ போய் ஒடுங்குறதில்ல கான்சியஸ்னஸ், எங்கேயோ போய் தவத்துல உட்காந்து அப்படியே அமைதியாகிறது கிடையாது, பிரகாசிக்கிறது. அந்த பிரகாசம் தான் இங்க இத்தனை நூல்கள், இத்தனை ஞானிகள், இத்தனை மகரிஷிகள், இத்தனை வேதங்கள்ல, இத்தனை சாஸ்திரங்கள் எல்லாம் வெளிப்பட்டிருக்கு. அப்ப அதைத்தான் இங்க அத்வைத வேதாந்தம் அறிவுறுத்துதே தவிர, அடங்கிப்போ ஒடுங்கிப்போ அப்படிங்கிற கான்செப்ட அத்வைதம் சொல்றது இல்லை, அது வந்து புத்த மதம் சொல்லுது. அதை மாத்தி புரிஞ்சுக்கிட்டு உலகம் இல்லை அது இல்லை அப்படின்னு ஏதோ வளரிக்கிட்டு ஆளாளுக்கு தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் இங்க வந்து உடைக்கிறாரு வித்யாரண்யர், உடைக்கிறாரு. நான் உடைக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க, அவர் சொல்றத நான் எடுத்து சொல்றேன் உங்களுக்கு, அவ்வளவுதான் விஷயம். அப்ப இங்க என்ன ஓமானம் அப்படின்னா, சூரியன் ஒன்றுதான், ஆனால் அது 100 கண்ணாடிகள்ல பட்ட 100 சூரியன் போல வெளிப்படுவது போலவே அந்த சுய அறிவு ஒண்ணுதான், அது 100 உடல்கள் மூலமா பிரகாசிச்சா 100 ஞானிகள் இந்த உலகத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப 100 ஞானிகள் எங்கிருந்து வந்தாங்க? அதே சூரியன் எப்படி பூமியில 100 கண்ணாடியில படுற மாதிரி அந்த ஒரே சுய அறிவு 100 உடல்கள்ல பிரதிபிம்பிக்கும் போது, 100 மனங்கள்ல பிரதிபிம்பிக்கும் போது 100 ஞானிகள் வெளிப்படுகிறார்கள். அப்ப நீங்க இப்படி இந்த பௌதீக உடலை கொண்டு வந்து இந்த அளவுக்கு அப்டேட் பண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா அதனுடைய அவுட்புட்டை வந்து அருமையா நீங்க வெளிப்படுத்த பழகணும். அதாவது இந்த இப்ப நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, அரிதான மனித உடல் கிடைச்சிருக்கு, அதுல அற்புதமான சைத்தன்யம் பிரகாசிக்குது, பட்டு பிரதிபிம்பிக்குது, அதை அழகா நான் வெளிப்படுத்தி காட்டுறேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க தயாராகணும். அதுதான் இந்த பாடத்தினுடைய நோக்கம், இந்த அத்வைத வேதாந்தத்தினுடைய முக்கிய கருத்து, அதை நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் அந்த கண்ணாடி ஓமானம் அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், அது எல்லாம் பல கிளாஸ்ல நான் சொல்லிட்டேன். அந்த கண்ணாடி கலங்கியிருந்தா உங்களுக்கு முகம் சரியா தெரியாதுனாலும் நீங்க திருப்பி கற்பனையிலேயே போய் இப்படியே போயிட்டு இருக்க தவிர, நம்மளை விழிச்சுக்க சொல்றாரு, நம்மளை பிரகாசிக்க சொல்றாரு அப்படின்னு எத்தனை பேர் புரிஞ்சுக்க முடியும்? கோடியில் ஒருத்தன் தான் அப்படிங்கறதுதான் பிரச்சனையே இப்போ. ஏன்னா அந்த விஷயத்தை அப்படி டக்குன்னு பிடிக்கிறதுக்கு ஒரு அறிவு தேவைப்படுது பாருங்க, அதுதான் இங்க வந்து அப்டேட், அதாவது மைண்டினுடைய பரிணாம வளர்ச்சி அப்படின்னு நம்ம பாக்குறோம். இது வந்து ஒரு மிருகம் வரைக்கும் நம்ம என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க முடியாது, ஆனா மனிதன்ல வர்றவனுக்கு இந்த விஷயம் புரியணும், ஆனா பெரும்பாலும் அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம்? அடர்த்தி, மனதில் பல குப்பைகள் ஏறி கிடக்குது, கண்ணாடியில பல களங்கங்கள் இருக்கு, அதனால என்றைக்கும் இந்த மாதிரி பிரகாசிக்க முடியறது இல்லை இல்லையா? எத்தனை மகரிஷிகள் நம்ம பாரத தேசத்துல தோன்றி மறைந்தார்கள், ஆனா இப்ப ஏன் தோன்ற மாட்டேங்கிறாங்க? யோசனை பண்ணி பாருங்க, இப்ப நம்முடைய உலகத்துல எங்கேயோ ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க, ரொம்ப ரேர். இப்ப கடைசி கடைசியா நம்ம பாக்குறதுல ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி, அவர் இவரு நம்ம ஒரு 4-5 பேர் சொல்றோம், நிசர்கதத் மகராஜ், அப்படி இப்படி நம்ம ஒரு 5-6 பேர் நமக்கு தெரிஞ்சவங்க சொல்றோம், அவங்க கூட பல 100 முன்னாடி வந்து போனவங்க. இப்ப இந்த பீரியட்ல யாரெல்லாம் பிரகாசிச்சுக்கிட்டு இருக்காங்க? எத்தனையோ பேர் பிரகாசிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க தன்னை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. ஒரு சிலர் தான் பாப்புலர் ஆவாங்க, எல்லாரும் தன்னை பாப்புலர் ஆக்க மாட்டாங்க. அது என்ன விஷயம்னா, அவங்க வந்து உண்மை கிடையாது இல்ல, இப்ப தன்னை வெளிப்படுத்திக்கிற ஊடகம் தான், அந்த அறிவு பிரகாசிக்கிற ஊடகம் தான் அது, அதனுடைய அவுட்புட்டை அது அவங்க கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அது நமக்கு தெரியாது, நம்ம பார்த்துருக்க மாட்டோம், நம்ம அவங்களை சந்திக்க வாய்ப்பு இல்லை, அதனால இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா பக்கமும் எல்லாம் இருக்காங்க, அந்த விஷயத்துல நாமளும் அதுக்கான ஒரு பாத்திரமா மாறணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்திட்டம். இப்ப இந்த பாடமெல்லாம் நம்ம படிச்சுட்டு அப்படியே போய் கதை கேட்டு போய் வீட்டுல எப்பயும் போல வேலை செய்யறதுக்காக இந்த பாடத்துல படிக்கிறத விட இந்த பாடத்தினுடைய இலக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் சொல்ல வரேன். அதாவது இப்ப நம்ம ஒரு பிசிக்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா அந்த பிசிக்ஸினுடைய பர்பஸ் என்னங்க? நம்ம எதிர்காலத்துல ஒரு பிசிக்ஸ் ப்ரொஃபஸரா மாறிடலாம், பிஹெச்டி முடிச்சுட்டு நம்ம ஒரு காலேஜ்ல போய் ப்ரொஃபஸரா சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல நீங்க பிசிக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறீங்கன்னு வைங்களேன், ஓகே. சரி, இல்லைன்னா நான் பிசிக்ஸை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணலான் இருக்கேங்க, ஒரு சயின்டிஸ்டா மாறிடலான் இருக்கேன், ஓகே. ஏதோ ஒரு ஆம்பிஷன், ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க பிசிக்ஸ் எடுத்து படிக்கிறீங்க, நியாயம் இருக்கு. டாக்டருக்கு படிக்கிறீங்க, டாக்டர் ஆயிட்டீங்க, ஓகே. ஆனா இங்க வேதாந்தம் படிக்கிறதுனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, அந்த தூய அறிவா நம்ம பிரகாசிக்கிற பாத்திரமா மாறணும். அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு நம்ம இப்படியே வந்து வந்து கதை கேட்டு போகாம நம்ம மைண்டை எப்படி அந்த அறிவு பிரகாசிக்கிற தெளிவுக்கு உட்படுத்தணும், அதுக்கு என்ன செய்யணுங்கிற அந்த தீவிர வேட்கை இருக்கணும், அந்த வேகம் இருக்கணும். அப்பதான் இந்த பாடத்துல நம்ம வந்து ஜெயிக்க முடியும். அப்ப இங்க இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தினுடைய மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் என்ற நம்முடைய தனித்துவமான உடல் மேல வச்சிருக்கிற அபிமான அகங்காரம் வந்து அகன்று அந்த சாட்சிக்கு நம்மை அழைத்து செல்கின்ற ஒரு பாலம் தான் இந்த ஸ்லோகம். இதுல என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னா, புத்தி வந்து பல்வேறு வாசனைகளினால தன்னுடைய சுய அறிவுல அந்த வாசனைகள் மூலமா வெளிப்படுற விஷயத்தை வந்து ஏதோ சைத்தன்யம் பிரதிபலிப்பது போல தவறாக புரிந்து கொண்டு விட்டது. ஏதோ அந்த அந்த வெளிப்படுற விஷயம் வந்து அந்த அறிவு தான் என் மூலமா வெளிப்பட்டு இருக்கு போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி புத்தி புரிஞ்சுக்கிடுச்சு. ஆனா உண்மை என்ன? அது பிரதிபலிப்பான சிதாபாசன் தானே தவிர உண்மையான அந்த சுய அறிவு இல்லை. அப்ப சிதாபாசன் இங்க ஜீவனாக அனுபவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால இங்க என்ன ஆயிடுது, இவன் வந்து இந்த இந்த இடத்துல வெளிப்படுற திறமையெல்லாம் என்னுடைய சொந்த அறிவு, என்னுடைய திறமை அப்படிங்கிற ஒரு ஈகோவா மாத்திக்கிட்டதுனால அவன் ஜீவிதத்தை அடைஞ்சிட்டான். அதனால அந்த அறிவு வந்து என்ன ஆயிடுதுன்னா, அவனுக்கு மேல் கொண்டு பிரகாசிக்க முடியாம ஒரு பவுண்டரியை கிரியேட் பண்ணிக்கிட்டான். அவனே அது மேல ஒரு மூடியை போட்டு மூடிக்கிட்டான். எப்படி ஒரு பட்டுப்புழு வந்து தன்னுடைய வாழ்க்கையை தானே மேல அந்த பட்டு நூலால அப்படியே பின்னி 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 முழுமையா அந்த பட்டு நூல் முழுசா போட்டு மூடிக்கிட்ட பிறகு அது உள்ள இருந்து அப்படியே இறந்து போயிடும். அது மாதிரி நமக்கு என்ன எதுக்காக வந்தோம், என்ன செய்ய வரோம் அப்படின்னு தெரியாம அருமையான இந்த ஊடகம் கிடைச்சுமே உபயோகப்படுத்த தெரியாம இதுல உலக விவகாரங்கள்ல மூழ்கி மூழ்கி அந்த தூய அறிவை பிரகாசிக்க வைப்பதற்கான சரியான ஊடகமாக மாறாம உபயோகமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து அகங்காரத்துல அழிஞ்சு போகின்ற மனிதர்கள் தான் அநேக பேர் இருக்காங்க அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சுட்டி காட்டுறார். ஆனா இந்த வாழ்க்கையை வாழுகின்ற அந்த ஊடகமாகிய உடல் வந்து மூன்று தகுதிக்குள்ள வந்து போகும். அது கனவு, நனவு, ஆள் உறக்கம். அது எல்லா ஜீவராசிகளுக்கும் அப்படி இருக்கு. மனிதனுக்கு வந்து அது நல்லாவே நல்ல டெவலப் ஆன நிலையில இருக்குது. அப்ப இந்த நிலையில மனிதன் வந்து அந்த பகுத்தறிவு பரிமாணத்தை பயன்படுத்தி இதை உணர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை இந்த இடத்துல சுட்டி காட்டுறாரு. அப்ப அந்த புத்தி வந்து ஒரு பிரகாசிக்கின்ற ஊடகம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம நெகட்டிவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம என்ன நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, இது ஜஸ்ட் பிரகாசிக்கிற ஊடகம் தானே, இது ஒரு டம்மி தானே அப்படின்னு நம்ம நெகட்டிவா எடுக்காம, அந்த சூரிய ஒளியே பட்டு பிரகாசிக்கிற கண்ணாடி மூலமா ஒரு ரூம்குள்ள வெளிச்சம் வருது, அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே. இப்ப ரெண்டு ஆங்கிள் பார்க்கலாம். நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பாயிண்ட புரிய வைக்க விரும்புறேன். அதாவது நிறைய பேர் இந்த விஷயத்தை படிக்கும் போது எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, நெகட்டிவாவே எடுத்துக்கிறீங்க. நெகட்டிவா எடுத்துக்கிறதுனா எப்படின்னா, ஜஸ்ட் இதை பிரதிபிம்பிக்கிற டம்மி பீஸ் தானே, ஊடகம் தானே, ஊடகம் தானே, இதுல வந்து பிரகாசிக்குது ஆனா அறிவு தனியா இருக்குது, இது ஒரு டம்மி பீஸ் அப்படிங்கிற மாதிரியே நம்ம மைண்ட் செட்ல இருக்கிறதுனால நம்ம டம்மியாவே போயிடுறோம். அதுவே கொஞ்சம் இப்படி மாற்றி யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நான் வீட்டுல ஒரு கண்ணாடி வச்சிருக்கேன். அந்த கண்ணாடியினுடைய பர்பஸ் எனக்கு யூஸ் இல்லாம இருந்துட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஐடியா வருது, அந்த ரூம்ல இருக்கிறது என்னென்ன சாமான் இருக்குன்னு பாக்கணும். ஆனா அந்த ரூம்குள்ள போக முடியாது, லாக் பண்ணிருக்காங்க, சாவி அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா அதுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும், வெளிச்சம் வேணும். அதுக்கு நம்ம வெளியிருந்து லைட்டும் போட முடியாது, உள்ளே போய் பல்ப் மாட்டவும் முடியாது. அப்போ திடீர்னு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகுது, சரி நம்ம இந்த கண்ணாடி சும்மா தானே கிடைக்குது, எடுத்துட்டு கொண்டு போய் சூரிய ஒளி வாங்கி பிரதிபிம்பிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் அந்த கண்ணாடியை கொண்டு போய் சூரிய ஒளி பக்கமா திருப்பி அந்த சூரிய ஒளி அதுல பட வச்சு அந்த ஒளியை திருப்பி அந்த ரூம்குள்ள விட்ட உடனே அந்த ரூம்குள்ள இருக்கிற என்னென்ன பொருள் இருக்குங்கிறத பார்க்க முடியுதா? அப்ப எப்படிங்க பார்க்க முடியாத ஒரு விஷயத்த அந்த அறிவை கொண்டு இந்த ஊடகத்தை வச்சு உபயோகப்படுத்த முடிஞ்சுதா? அப்ப அந்த வேஸ்டா கிடந்த கண்ணாடி ஒரு பர்பஸுக்கு பயன்பட்டுச்சா, அதுக்குத்தான் இந்த கண்ணாடி தேவைப்படுது அப்படிங்கிறத யார் புரிஞ்சுக்கிறான்? ஒரு மனிதன், எத்தனையோ மனிதன்ல ஒரு புத்திசாலி அந்த வேலையை செய்யறான். மற்றவன்லாம் என்ன சொல்றான், வந்து வந்து பாக்குறான், எங்க வீடு பூட்டிருக்கு அது உள்ள என்ன இருக்குன்னு தெரியல, வீடு பூட்டிருக்கு உள்ள என்ன இருக்குன்னு தெரியலன்னு போயிடுறான். சரி உள்ள என்னப்பா இருக்கு பாட்டு பண்ண, ஒன்னு நீங்க பல்பு போடுங்க, எல்லாம் லைன் எலக்ட்ரிக் லைன் கொடுங்க, ஏதோ ஒன்று செய்யுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்ப இது மாதிரி கொஞ்சம் மாற்று சிந்தனை பண்றவன் இப்படியும் பண்ணலாம்ல. அந்த மாதிரி இப்ப நமக்கு வந்து அந்த அறிவு பிரகாசிக்கிற ஊடகமா இந்த உடம்பு கிடைச்சிருக்கு. அப்ப அது நம்ம உடம்புல பட்டு பிரதிபிம்பிக்குது. அந்த பிரதிபிம்பிக்கின்ற ஊடகத்தின் மூலமா என்ன உபகாரமா இந்த உலகத்துக்கு நம்ம செய்யலாம் அப்படின்னு நீங்க கொஞ்சம் மாற்று சிந்தனை பண்ணி பாருங்களேன். அப்போ உங்களோட நீங்க பியூரிஃபிகேஷன் பண்றதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அமையும். அப்போ அந்த அதுதான் உங்களை வந்து அந்த தூய அறிவு நிலைக்கு கொண்டு போகும். அதை விட்டுட்டு இது சும்மா வந்து போற பாடி தானே, இது யூஸ்லெஸ் பாடி தானே, உண்மையான அறிவு வந்து வெளியில இருக்குது அப்படி நீங்க உங்களுக்கு வேறாவே பாத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அங்க டியாலிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அதான் இருமை நிலை. அதாவது ஏதோ நீங்க வேற அது வேறங்கிற மாதிரி ஒரு டியாலிட்டிக்குள்ள இருக்கிறீங்க. உண்மையா அது உங்க மூலமா பட்டு வெளிப்பட விரும்புது, அந்த வாய்ப்பை நீங்க உருவாக்கி கொடுத்தா போதும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம ஒரு பாயிண்டா ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்ப பிருகதாரண்ய உபநிடத்துல இதை ஒத்த கருத்து ஒன்று பார்க்கலாம். அது என்ன அப்படி சொல்றாருன்னா, தியாய தீவ லேலாய தீவ அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் பிருகதாரண்ய உபநிடத சமஸ்கிருத மொழியில. அருமையான ஸ்லோகம் அது. என்ன அப்படின்னா, ஆத்மா வந்து தியானிப்பது போலவும் செயல்படுவது போலவும் இந்த ஊடகத்தை வைத்து உபயோகப்படுத்துவதாக தோன்றுது. அதனால இந்த உடம்பு மனசுங்கிறது அந்த ஆத்மா பட்டு பிரதிபிம்பிக்கிறதுனால ஏதோ அந்த அறிவே வந்து தியானிக்குது, அந்த அறிவே வந்து செயல்படுது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிக்க கூடாது. அது இதுல சம்மந்தப்படாம தான் இருக்கு. ஆனா இதுல படுறதுனால இது அந்த பவரை வாங்கிக்கிட்டு அது மாதிரி இதுவே அந்த வேலையெல்லாம் செய்யுது, அதனுடைய தன்மையை உள் வாங்கிக்கிட்டு அந்த வேலையெல்லாம் செய்யுது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சுட்டி காட்டுறாங்க. அப்ப நம்ம இந்த பாயிண்ட் எப்படி எடுத்துக்கலாம், அந்த கண்ணாடிக்குன்னு சுய ஒளி கிடையாது, ஆனா சூரிய ஒளியை வாங்கிட்டதுனால கண்ணாடியில இருந்தே ஒளி வருவது போல வெளிச்சம் வந்துருச்சு. அது மாதிரி இப்ப மனித உடலாகிய நமக்கு இந்த ஊடகத்துக்கு சுய அறிவு கிடையாது, இது ஒரு ஜடம். ஆனா அந்த சைத்தன்யத்தை வாங்கி பிரதிபிம்பிக்கின்ற ஒரு அருமையான பாத்திரமா இது தயாராயிருக்கு. அப்ப உடனே இதுல பட்டு பிரதிபிம்பிக்கும் போது அந்த சைத்தன்யம் தான் இந்த பாடி மைண்டை யூஸ் பண்ணி பிரதிபிம்பிக்குது அப்படிங்கிறத உணர்வதற்கு தான் இவ்வளவு பாடங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். இப்ப இது ஒரு நாள் ஒரு மணி நேரத்துல படிக்கிற விஷயம் கிடையாது. இப்போ நீங்க இங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாமே இதை உணர்ந்ததுனால இப்போ ஈஸியா உங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்போ ஓ இதுக்காக தான் இந்த உடம்பு கிடைச்சிருக்கு, அதை பட்டு பிரதிபிம்பிப்பதற்காக தான் இந்த சைத்தன்யத்தினுடைய ஒரு அருமையான கருவியா இந்த பாடி மைண்டு நமக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்குது, அது பயன்படுத்துது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட மறு வினாடி நீங்க சைத்தன்யமா மாறிடுவீங்க. மாறின உடனே இந்த ஊடகத்தை வச்சு பர்பஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணிக்குவீங்க. அப்படிதான் இந்த ஒவ்வொரு ரிஷிகளும் மகான்களும் பயன்படுத்தினாங்க. அப்போ அந்த ஒரு சின்ன ஒரு டர்னிங் பாயிண்ட் அந்த இடத்துல நடக்கணும். அந்த அந்த நடக்கிறதை தடையாவே அந்த மைண்டு தான் இருக்கு. ஏன்னா மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, ஈகோவில் தன்னை அந்த ஆத்மாவிடமிருந்து பிரித்து வச்சே பார்க்குது, சேரவே விட மாட்டேங்குது. அதை நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியே செய்யுது. அதாவது மைண்டினுடைய பிளேவே அதுதான். அந்த ஒரு நுண்ணிய விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் இந்த விசாரத்தால் தான் மாற்ற முடியும். மனசுக்கு வந்து அதை மாற்றி புரிய வைக்கிற தன்மை, அதாவது மனம் வந்து அவ்வளோ சீக்கிரம் மாறாது, மாற ஒத்துக்காது. அதை மாற்றி புரிய வைக்கிற தன்மை ஒரு ஸ்ட்ராங் டோஸாக மைண்டுக்கு கொடுத்துக்கிட்டே வர 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 ஒரு நாள் அது டக்குன்னு புரிஞ்சிக்கும். அந்த நிலை தான் உங்களுக்கு இந்த என்லைட்டன்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் அடைஞ்சிட்டாருங்க அந்த நிலை அப்படின்ட்டு அந்த நிலை நடக்கும். அங்கே அடைகிறது இல்லை, அது வந்து நம்ம இருக்கிறோம். ஜஸ்ட் அந்த சேஞ்ச் நடக்கிற ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுக்கு பேர் அந்த என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு நம்ம பேர் வச்சுருக்கோம். அது வந்து அந்த இடத்துல உடனே புரிஞ்சிக்கிற ஒரு நிலை. அது வந்து எப்போ வேணால் நடக்கலாம், அது உங்களுடைய மைண்டினுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி தான். அதாவது இந்த விஷயத்தை உள்வாங்கி அந்த பிரகாசிக்கிற ஊடகத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய திறன் தான் இங்கே மனதனுடைய பக்குவம், மனதனுடைய பரிணாமம் அப்படின்னு நம்ம பல பேரில் சொல்கிறோம். அப்போ இந்த ஸ்லோகம் வந்து எப்படி புரிய வைக்குதுன்னா, ஜீவன் என்பது தனியாக உருவான ஒரு சைத்தன்யம் அல்ல, புத்தி என்னும் உபாதியில் பிரதிபலிக்கின்ற சைத்தன்யத்தின் தோற்றம்தான். இதனை புரிந்து கொண்டால் நான் உடல் என்ற தவறான அடையாளம் தளரத் தொடங்கும், நான் மனம் என்ற எண்ணமும் கரைந்து போகும், இறுதியில் நான் யாரு, நான் சிதாபாசமும் அல்ல, சிதாபாசத்திற்கு ஆதாரமான சுத்த சைத்தன்யமே நான் அப்படிங்கிற நம்முடைய ரியாலிட்டி நம்முடைய சோர்ஸுக்குள்ளே நாம் போயிட முடியும். இந்த பாயிண்ட்டை தான் நான் சொல்கிறேன். அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு இந்த ஊடகம் உங்களுக்கு ஒரு கருவி தான். ஆனால் இந்த கருவியை வச்சே நீங்கள் கையாண்டு தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அப்போ அதுக்கு இந்த கருவியை நீங்கள் பியூரிஃபிகேஷன் பண்ணணும். எப்படி பியூரிஃபிகேஷன் பண்ணணும்? மனதாலும் உடலாலும் பண்ணணும். வெறும் பாடியை மட்டும் டெய்லி குளிச்சுட்டு நான் சுத்தமாக கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேங்க அப்படின்னா நடக்காது. அல்லது மனதளவில் நான் வந்து எந்த கலங்கமும் பண்ணலை, யாருக்கும் தீங்கு இழைக்கலை, எனக்கு தெரிஞ்சு இந்த பிறவியில் நான் யாரையும் துன்புறுத்தலை, நியாயமாக தான் வாழ்ந்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அதுவும் பயன்படாது. ஏன்? அது மனது வந்து தன்னை அப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்கு, அறிவாக மாறலை. அறிவு மாறுறது என்னன்னா, நீங்கள் அப்படி ஒரு நல்லது கெட்டது அப்படிங்கிற விஷயமெல்லாம் கடந்து வர்றது தான் மனதனுடைய போக்கு. என்னன்னா, இங்கே நான் ஒருத்தர் தீங்கு இழைஞ்சிட்டேன்னு சொல்லாது, நான் தீங்கு இழைக்கலன்னு சொல்லாது, ரெண்டுமே இங்கே சொல்றது கிடையாது. ஏன்னா இது ஒரு ரிஃப்ளெக்ஷன் தானே. இதன் மூலமா வரக்கூடிய விளைவு வந்து என்ன ஆகிடப்போகுது? ஒன்றும் ஆக போறதில்லை. அப்படி ஒரு நிகழ்வு உண்மையிலேயே அதுலேருந்து வெளிப்படவும் இல்லை. அப்போ எங்கேருந்து அதனால பாதிப்பு வந்துருச்சு? ஒரு பாதிப்பு வரப்போறது இல்லை. ஆனால் வந்த மாதிரி மைண்டு தன்னை நம்பிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கு. அந்த ஏமாற்றம் தான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போக தடையா இருக்கு அப்படிங்கிறத இங்க சுட்டி காட்டுறாங்க மகான்கள். அதை நீங்க கொஞ்சம் விசாரம் பண்ணி தான் விழிச்சுக்க முடியும். நம்ம சொல்ற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் க்ளூவை எடுத்துக்கிட்டு உங்களுக்குள்ள சுய விசாரம் பண்ணணும். நீங்க அப்படியே கேட்டுட்டு போயிட்டு இருக்கீங்க, அதுதான் வேலைக்காகாது, கதை கேட்குற மாதிரி ஆயிடும். ஏன்னா பல வருஷமா இந்த மாதிரி கதை கேட்டுட்டு இருக்கிறவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் அதெல்லாம் யூஸ்லெஸ் ஃபாலோவர்ஸ். ஏன்னா வேஸ்ட் இல்லையா, கேட்டு கேட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறதுனால என்ன இருக்கு? அப்படியே புரிஞ்சுக்கணும். ஒரு செகண்ட்ல அது என்ன என்ன சொல்ல வர்ற பாயிண்ட், அது எப்படி இந்த அளவுக்கு இதை புரிய வைக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் விசாரணை பண்ணி விவேகம் வர வரவே ஒரு செகண்ட்ல அப்படியே எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். அது ஒரு ஆனந்த அனுபவம். அந்த நிலையை அடைய பாருங்க. நான் சிதாபாசம் அல்ல, சிதாபாசத்துக்கு ஆதாரமான சுத்த சைத்தன்யமே நான் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினுடைய ஆழமான பொருளா நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல வந்து அருமையா விளக்குறார், சுசுப்தியில விதை நிலையில இருந்த அந்த சிதாபாசன் விழிப்பு நிலையில புத்தியாக வெளிப்பட்டு தெளிவாக பிரகாசிக்கிறது. சுசுப்தியில மங்களமான, அதாவது ரொம்ப டல்லா மங்களாக சிதாபாசம் இருக்குது. விழிப்புல கனவுல வந்து கொஞ்சம் வெளிப்படுது. சான்ஸ்கிரிட்ல சொன்னா மங்கள்ங்கிற வார்த்தைக்கு வந்து அஸ்பஷ்டா, தெளிவுங்கிறதுக்கு விஸ்பஷ்டாங்கிற வார்த்தை. அப்ப இந்த இடத்துல வந்து தெளிவாகுது, விழிப்புலையும் கனவுலையும் கொஞ்சம் விவகாரத்துக்குள்ள தெளிவாகுது. சுசுப்தியில மங்களா இருக்கு. அப்ப இந்த அனுபவங்கள் வந்து இந்த ஜீவனுக்கு நடக்குது, இந்த மைண்டுக்கு நடக்குது. ஆனா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற சாட்சி தான் நான் அப்படிங்கிற நிலையில நீங்க நிக்கணும். அந்த பாயிண்ட இங்க சொல்றாரு. ஸ்லோகம் 154 பார்த்துட்டு நிறைவு செய்வோம். சாபாசமேவ தத் பீஜம் த்ருபேன பிரரோரகதி அதோ புத்தவ் சிதாபாசோ விஸ்பஷ்டம் பிரதிபாசத்தே. இந்த ஸ்லோகம் என்ன சொல்றாருன்னா, சிதாபாசத்துடன் கூடிய அந்த காரண விதை புத்தி வடிவாக முளைத்து வெளிப்படுகிறது. ஆகவே புத்தியில் சிதாபாசம் மிக தெளிவாகவே பிரகாசிக்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்லோகத்தினுடைய பாயிண்ட் வந்து எப்படி நம்ம சிந்தனை பண்ணி பார்க்கலாம், யோசனை பண்ணி பாருங்க. சிதாபாசன் அப்படிங்கிறது ஒரு சித்தனுடைய ஆபாசம், ஆபாசம்னா ஒரு பிரதிபிம்பம். அப்ப அந்த அறிவு பிரதிபிம்பிக்கிற ஒரு ஊடகமா இந்த மனசு கிடைச்சிருக்கு, அதுக்கு பேர் தான் சிதாபாசன். ஆனா அது மனசுன்னு சொல்லக்கூடாது, அது புத்தின்னு சொல்லணும். ஏன்னா சிதாபாசன்னா சித்த பிரதிபலிக்குது இல்லையா, அப்ப அதுக்கு ஒரு சுய அறிவு இருக்கிற மாதிரி புத்தி கிட்ட வித்தியாசம் இருக்கு. மனசுன்னா அது ஒரு விஷயத்தை உள்வாங்கும், ஆனா புத்தின்னா அந்த விஷயத்தை வெளிப்படுத்தும். ரெண்டு விஷயம் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இன்புட் அவுட்புட்னு இருக்கு இல்லையா, ஒரு விஷயத்துக்கு உள்ள வெளியேன்ட்டு. அது மாதிரி இப்ப பேனா அப்படின்னு நான் சொல்லும் போது நீங்க மனசால அதை பேனான்னு வாங்கணும். அப்புறம் அடுத்தது நான் அது என்னன்னு கண்ணில் காட்டி கேட்டேன்னா புத்தியினால அது பேனான்னு சொல்லணும். இப்ப புரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ்? புரியுதா? புத்திக்கும் மனசுக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இன்புட் அவுட்புட் ஆப்ஷன் இருக்கு அதுல. அதாவது உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கான், அந்த குழந்தைக்கு பேனா முன்ன பின்ன அவன் பார்த்ததே இல்லை. முதல் முதல்ல அவன் அப்போ தான் ஸ்கூலுக்கு போகிறான், நான் எடுத்து பார்த்துதான் இப்போ பேனான்னு காட்டுறேன். அவன் மனசுனால பார்க்குறான், புலன்னால பார்க்குறான், கண்ணுனால அதை காட்சியை பார்க்குறான், மனசால உள்வாங்குறான். வாதியார் வந்து இதை பேனான்னு இதை சொல்கிறாரு, இதுக்கு பேர் பேனா அப்படின்னு நான் உள் வாங்கிட்டான். ரெண்டு நாள் கழிச்சு அவனை நான் கூப்பிட்டேன், கூப்பிட்டுட்டே இது என்னடான்னு அப்படி அதை காட்டுறேன், பேனாங்கிறான். இப்போ அவன் எப்படி அந்த புத்தியில் சொல்கிறான், அது பேனான்னு புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறான். இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதுங்களா? இது மாதிரி அந்த அறிவு வந்து எப்போதும் எல்லா இடத்திலும் எல்லா காலங்களிலும் எங்கும் எதிலும் நீக்க மர பிரகாசித்து கொண்டிருக்கு. அதை பிரதிபிம்பிக்கிற ஒரு ஊடகமா புத்தி இருக்கு. ஆனா அந்த புத்தி வந்து பிரைட் ஆகணும், அந்த மனதனுடைய தெளிவுல தான் பிரைட் ஆக விடும், இல்லைன்னா மனசு வந்து விடாது, புத்தியை வந்து பிரகாசிக்க விடாது. ஏன் பிரகாசிக்க விட மாட்டேங்குது புத்திய? இது ஏற்கனவே ஏத்தி வச்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்துல புத்தியை லாக் பண்ணி வச்சிருக்கு. அதனால புத்தி வந்து சுயமா சிந்தனை பண்ணாம எடுப்பார் கைப்பில்ல மாதிரி இந்த மனசு போக்கிலேயே போயிட்டு இருக்கு. அதுலயும் பெரும்பாலான மனிதர்கள் எப்படி பண்றாங்கன்னா, புத்திய சுய புத்தியை யூஸ் பண்றதே கிடையாது, இன்னொருத்தருடைய ஐடியாவை கேட்டு கேட்டே வாழ்றாங்களா. இப்ப வந்து நம்ம ஏஐ வேற வந்துருச்சா, இனிமேல் நாம சொந்தமா யோசிக்கவும் மாட்டோம், எல்லாம் ஏஐ பதில் சொல்லிடும். அதனால ஏஐ கிட்டே கேட்டு நான் எப்படி சாப்பிட்றதுன்னா ஏஐ சொல்லி கொடுக்கும், எப்படி தூங்குறதுன்னா ஏஐ சொல்லி கொடுக்கும். அப்ப இப்படி அப்படி ஆயிடுச்சு ஜனங்கள்லாம். இப்ப இனிமேல் வர ஜென்ரேஷன் எல்லாம் தன்னுடைய சுய அறிவுல சுய புத்தியில கூட சிந்திக்க மாட்டான், இனிமேல் மெஷின் சொல்றதை கேட்டு வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நிறைய போக போறான். அப்ப ஒரு மாதிரி ரோபோட்டை மாதிரி ஆக போறான். ஏன்னா இப்ப நம்ம ரோபோட்டுடைய ரிமோட் வந்து எங்கிட்ட தான் இருக்கு, ரோபோட்டுடைய ரிமோட்டு. இப்ப நான் வந்து அதை மூவ்னு சொல்லி ஒரு பட்டன் அழுத்தினா நகரும், சிட்டுன்னு ஒரு பட்டன் அழுத்தினா உட்காரும், ஸ்டாண்ட்னு ஒரு பட்டன் அழுத்தா எழுந்திருக்கும். அப்ப எல்லாம் என்னுடைய கையிலேயே கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு நான் ரோபோட்டை ஆப்ரேட் பண்ற மாதிரி இப்ப நம்மள வந்து இனிமேல் மெஷின் ஆப்ரேட் பண்ண போகுது, அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கோம், ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அது எதுக்கு இப்ப உங்களுக்கு சொல்றேன்னா, தமாசுக்கு சொல்றேன், அதாவது புரிஞ்சுக்கிற நிலைப்பாட்டுல இருந்து நம்ம எப்படி பின்தங்கிட்டு இருக்கோம்னு சொல்றேன். நம்ம மூலமா பிரகாசிக்காம இன்னொருத்தருடைய சப்போர்ட்ல எதிர்பார்த்து பார்த்து நம்ம வாழ்ற வாழ்க்கை தான் நம்மளை வந்து பின்தங்க வச்சிருக்க. அப்ப முன்னாடி ஸ்லோகத்துல என்ன சொன்னார்னா, அந்த சுசுப்தி நிலையில வந்து சிதாபாசன் வந்து ஒடுங்கி இருப்பதுனால மங்களா இருக்கு, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியல. அந்த இடத்துல விதை, அந்த விதைவில் இருக்கிற மரம் மாதிரி அது உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம விழிச்சுக்கிட்ட உடனே அந்த விதை வெளிப்படுது, அதுதான் விழிச்ச உடனே காரண சரீரத்திலிருந்து அந்த விஷயங்கள் புத்தியின் மூலமா அனுபவத்துக்கு வருது. அத த்ரூபேன பிரரோஹதி அப்படிங்கிற வார்த்தையை போடுறாரு. தீ ரூபேன அப்படின்னா அந்த தீங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, நெருப்பு, அதுதான் புத்தி. புத்திங்கிறது அந்த ஃபயர் மாதிரி, அவளை ஃபயர்ல எப்படி ஒரு ஒளி இருக்கோ அது மாதிரி இதுல ஒரு அறிவு ஒளி இருக்கு இந்த புத்தியில. அப்போ அந்த நிலையில வந்து சுசுப்தியிலிருந்து காரண நிலையிலிருந்து விழிப்பு நிலைக்கு புத்தி வெளிப்படும் போது தெளிவாக எல்லாம் தெரியுது, இந்த உலகம் எப்படி இது, நான் யாரு, என்னை சார்ந்தவர்கள் யாரு, எல்லாம் நமக்கு விழிப்பு நிலைக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்துடுது. அத சொல்றாரு, அதோ புத்தவ் சிதாபாசா, இதுவே நாம் தினமும் அனுபவிக்கின்ற நான் பார்க்கிறேன், நான் நினைக்கிறேன், நான் அறிகிறேன் அப்படிங்கிற ஒரு நான் என்ற அறியும் உணர்வு. ஆனா இந்த நான் என்ற அறியும் உணர்வு வந்து புத்தியின் மூலமா அறியப்படுவதனால அது வந்து ஆத்மா கிடையாது, சுத்த ஆத்மா அல்ல. ஏன் அப்படின்னா, அந்த புத்தி தான் அதை பிரகாசிச்சு காட்டிக்கிட்டு இருக்குது. ஆனா நம்ம புத்தியை கடந்து அந்த தூய அறிவு நிலைக்கு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். இப்ப நிறைய பேர் வந்து இந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிறதே இந்த புத்தியிலிருந்து தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அத்வைத வேதாந்தத்தை படிச்சுட்டு நிறைய பேரு நானே பிரம்மம் நானே பிரம்மம்ட்டு எங்க இருந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த புத்தியிலிருந்து சொல்றாங்க அகம் பிரம்மாஸ்மின்ட்டு. அது வந்து நம்மை நாம அறிகின்ற ஒரு அறிவு உணர்வு, அது ஆத்மா கிடையாது, அது புத்தியில பிரதிபலிக்கின்ற சிதாபாசன், அது விஸ்பஷ்டம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. சுசுப்தியில அஸ்பஷ்டமா இருக்கிற அந்த சிதாபாசன் விழிப்புல விஸ்பஷ்டமா வெளிப்படுறான், விழிப்படுனா விழிச்சுக்கிட்டான், தெளிவா தெரியறான். அதனால இங்க அறிவு நினைவு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வெளியே வந்து அதன் மூலமா நமக்கு அனுபவங்கள் உண்டாகி மகிழ்ச்சி துக்கம் அப்படின்னு எல்லாமே ஜீவனுக்கு அனுபவத்துக்கு வந்தாலும் இங்க ரொம்ப நுணுக்கமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிதாபாசம் என்பது அந்த அறிவை பிரதிபிம்பிக்கின்ற ஒரு ஊடகம்தான், இது ரியல் கிடையாது. ஆனா ரியல் வந்து இந்த பாடி மைண்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த சிதாபாசனை வச்சே ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும். பாயிண்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? கண்ணாடியில வர்ற வெளிச்சம் வந்து எங்கிருந்து வருதுன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சான்னா அவன் அறிவாளி. எங்கிருந்தோ வெளிச்சம் வந்துட்டு போகுது, எனக்கு என்னங்க, அந்த வெளிச்சத்தை மட்டும் நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றவன் முட்டாள். ஏன்னா அவனுக்கு என்ன, வெளிச்சம் மட்டும் இருந்தா போதும், அது எப்படி வந்தா எனக்கு என்னங்க அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அந்த வெளிச்சம் எங்கிருந்து வருதுங்க அப்படின்னு ஒருத்தன் கண்டுபிடிக்க விரும்புறான், அவன் தானே புத்திசாலி. அப்ப அவன் பார்க்கறான், எப்படிங்க அந்த கண்ணாடிக்குள்ள இருந்து சூரிய ஒளி மாதிரி வெளிச்சம் வருது, இது எங்கிருந்து எடுத்தது இந்த ஒளியை அப்படின்னு அவன் ஆராய்ந்து பார்க்கும் போது அவனுக்கு புரிஞ்சிடுது, ஓ இது பியூரா இருக்கிறதுனால சூரிய ஒளியை வாங்கி பிரதிபிம்பிக்குது அப்படின்னு அந்த கண்ணாடியில் இருக்கிற விஷயத்த கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு திறமைசாலி தானே புத்திசாலி. அது தெரியாம தானே மிருகங்கள்லாம் இருக்குது. மிருகத்தினுடைய நிலைப்பாடு நினைச்சு பாருங்க, மிருகத்துக்கு முன்னாடி போய் நீங்க கண்ணாடி வச்சீங்கன்னா அதனுடைய உருவத்தை அதே பார்த்துட்டு கத்திக்கிட்டு இருக்கோம், ஏதோ நமக்கு வேற ஒரு ஆள் வண்டாம் போட்டுருக்கு. அப்ப அதனுடைய மெச்சூரிட்டிக்கும் நம்முடைய மெச்சூரிட்டிக்கும் நீங்க டிஃபரன்ஸ் பாருங்க. நம்முடைய மெச்சூரிட்டிலயும் நம்ம எவ்வளவு பின்தங்கி இருக்கோங்கிறதையும் டிஃபரன்ஸ் பாருங்க. ஏன்னா நாம் எல்லாருமே அப்படி அறிவாளிகள் கிடையாது, புரிஞ்சிக்காமல் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல நம்ம விழிச்சிக்கிறது தான் நம்முடைய விழிப்புணர்வு இருக்குது. அப்போ இந்த இடத்துல சித் சாட்சியாக அந்த புத்தி இருக்குது. அந்த புத்தியின் மூலமாக என்னுடைய ரியாலிட்டியை நான் பார்த்துட்டேன்னா முடிஞ்சுது. நான் மட்டும்தான் இருக்கிறேன், என்னுடைய பிரகாசம் தான் இந்த ஊடகத்தின் வழியாக வெளிப்படுது. அப்படி வெளிப்படும் போது இந்த பியூர் பாடி பியூர் மைண்ட் எப்படி வெளிப்படும், அருமையாக வெளிப்படும். அதுலேருந்து தான் தேவாரம் வந்தது, அதுலேருந்து தான் திருவாசகம் வந்தது, அதுலேருந்து தான் திருமந்திரம் வந்தது. ஏன்னா இப்போ வரும் திருமூலரே திருமந்திரத்தை எழுதிட்டாரா, அல்லது திருநான சம்பந்தர் அவர் தன்னுடைய தேவாரத்தை பாடிட்டாரா, அப்படியெல்லாம் பாட முடியாது. அப்படின்னா எத்தனையோ பேர் நீங்கள் நானெல்லாம் பாடிடலாமில்ல. அது பிரகாசிக்கிற ஊடகமாக மட்டும்தான் நாம் மாறணும். அது பண்ணும் எல்லாமே நம்மளை வச்சு. அதுதான் நாம் இந்த பாத்திரத்தை கையாளக்கூடிய திறமை தகுதி அந்த வாய்ப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த இதுவெல்லாம் இப்படி புரிஞ்சுக்குங்க. இன்னும் நாம் இந்த பாடத்தில் டீப்பாக போக போக உங்களுக்கு புரிய வந்துடும் அது எப்படி நாம் பராமரித்தா அந்த அறிவை பிரகாசிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற உங்ககிட்ட தவறான எண்ணங்கள் எல்லாம் நீங்க ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள் வரைக்கும் இந்த உடம்பு நமக்கு தேவையில்லைன்னு நினைப்பீங்க, கொஞ்ச நாள் இந்த உலகமே மாயம்பிங்க, இப்படியே மாற்றி மாற்றி புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்டேட் ஆக ஆக உங்களுக்கே எல்லாம் புரிய வந்துடும், எந்த இடத்துல இந்த உடம்பு நமக்கு தேவைப்படுது, எந்த இடத்துல இந்த உடம்பு வச்சு புத்தியை நம்ம யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல இந்த உடம்பையும் புத்தியும் வச்சு அந்த அறிவை நான் பிரகாசிக்க வைக்கணும், அப்புறம் எந்த இடத்துல இந்த ஊடகத்தின் மூலமாகவே என்ன நான் உணரணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பெல்லாம் இந்த இடத்துலயே இருக்குது. அது நம்மிடத்துலயே இருக்கு. அதான் இந்த ரிஷிகள் காட்டி கொடுக்குறாங்க. அது இப்படிதான் படிக்க படிக்கத்தான் உள்ள போய் வேலை செய்யும். அவசரப்பட வேண்டியதில்லை, அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, ஒவ்வொருத்தரும் விடுதலை ஆயிக்கலாம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.